நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். சரி போதும். நியாயாதிபதிகள் 4:5 நீங்க வீட்டில் போய் தெளிவாக படிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்க அதுக்கு பின்பு நீங்க அந்த அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது உங்களுக்கு புதுசாக படித்த மாதிரி இருக்கும். பைபிள் நம்ம ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது அது புதுசாக தான் இருக்கும். நீங்கள் அந்த வெளிப்பாட்டை அறிய வேண்டும். அப்பொழுது பைபிள் உங்களுக்கு எப்பொழுதுமே நியூ புக்காக இருக்கும். 2 நம்ம வந்து அந்த பாராக்கை குறித்து, தெபோராளை குறித்து, அது மாத்திரமல்ல ஜேயல் யாகேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாபின் சிசரா இவர்கள் கானானிய ராஜாக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்பொழுது தெபோராள் பாராக் வந்து அவர்களை ஜெயிக்கிறார்கள். பின்பு அந்த சிசரா, அந்த கானானிய ராஜாவினுடைய படைத்தலைவன் சிசரா ஒரு பெண் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இது நமக்கு நடந்த ஒரு சரித்திரம். இஸ்ரேலு நியாயாதிபதிகள் வந்து அது ஒரு சரித்திரமாக இருக்கிறது. அதை நம்ம சரித்திரம் மாதிரி படித்தா அது நமக்கு சரித்திரமாக தான் தெரியும். இப்படி ஒவ்வொருத்தரும் படிக்கிற மனப்பான்மையை பொறுத்து அந்த பைபிள் அவர்களுக்கு இருக்கிறது. அநேக போதகர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ரொம்ப தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற போதவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பிரசங்கம் பண்ணினாலும் அவங்க வந்து தேவனுடைய சிந்தையை அவங்க கேட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது அநேகருக்கு அந்த கிருபை கொடுக்கப்படலை. தேவனுடைய சிந்தை என்ன, அவர்களை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன என்பதைத்தான் நம்ம அந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அறிய வேண்டும். உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், நம்மை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, நம்மை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன என்பதை நம்ம அறிந்தோம் என்றால் அதுதான் உங்களுடைய பொசிஷனை நீங்கள் அறிவது. நீங்கள் உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய ஸ்தானத்தை அறியும் பொழுது சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும். சத்ருவை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை அறிய வேண்டும். அநேகர் மெசேஜில் இருக்கிறாங்க, கடைசி கால செய்தியில் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி செய்தியை நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லுகிறாங்க, ஆனாலும் அவர்கள் தங்களுடைய பொசிஷனை அறியவில்லை. அநேக போதகர்கள் தங்களுடைய பொசிஷனை அறியவில்லை. அப்படி நம்ம அறியாத பட்சத்திலே சாத்தானை ஜெயிக்க முடியாது, ரேப்சரில் பங்கு பெற முடியாது. உங்களுடைய பேரை நீங்கள் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தலே பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தம் இந்த பைபிள் தான். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தம் உங்களுடைய லைஃப் ஆனது அங்கே எழுதியிருக்கிற அந்த கேரக்டரோடு ஐடென்டிஃபை பண்ணப்படும் என்றால், அடையாளப்படுத்தப்படும் என்றால் உங்களுடைய பேர் அங்கே எழுதியிருக்குன்னு அர்த்தம். யூ சி யுவர் நேம் இன் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், காட் இஸ் சோ கிரேட், தேவன் வந்து மிகப்பெரியவராக இருக்கிறார். நம்முடைய ஞானமும் அவருடைய ஞானம் கம்பேர் பண்ண முடியாது. நமக்கு ஒரு குருவிக்கு இருக்கிற மூலம் மாதிரி தான், அவருக்கு மனுஷனுக்கு இருக்கிற மூலம் மாதிரி. அல்ல, அவருடைய ஞானம் வந்து விசேஷித்தது. God is so great. அவர் என்ன செய்கிறார் என்றால், மனவாட்டியின் ஜீவனை அவர் எடுத்து அதை பைபிள் கேரக்டருக்குள்ள மறைச்சி வச்சிருக்கிறார். நம்முடைய கடைசி காலத்தில் தோன்றுகிற இந்த மனவாட்டியினுடைய ஜீவனை, இவருடைய லைஃபை அவர் கொண்டு வந்து பைபிளில் இருக்குதானே கேரக்டர், பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ், பியூட்டிஃபுல் உமன், அந்த அழகான அந்த பிக்சர்ஸ், அழகான பெண்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கிறார். நம்ம லைஃப் தான், உங்கள் லைஃப் தான் அவங்க லைஃப்பில் மறைஞ்சிருக்கு. அவங்க லைஃப் உங்கள் லைஃபுக்குள்ளே வரல, உங்கள் லைஃப் அவங்க லைஃபுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. பியூட்டிஃபுல் உமன், அழகான பெண்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை மறைச்சி வச்சிருக்கிறார், நம்முடைய ஜீவனை மறைத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது அது அன்ஃபோல்டிங் ஆகுது, இப்பொழுது அது திறக்கப்படுகிறது. அந்த மறைந்திருக்கிற அந்த வாழ்க்கையானது திரைக்கப்படும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, அது நான் தான், அது நான் தான், அந்த பிக்சர் வந்து நான் தான், அந்த பியூட்டிஃபுல் உமன் வந்து நான் தான், என்னுடைய லைஃபை தான் அங்கே கொண்டு மறைச்சி வச்சிருக்கிறார். இப்பொழுது பிரசங்கமானது அதை வெளிப்படுத்துகிறது, ப்ராஃபட் மெசேஜ் அதை வெளிப்படுத்துகிறது. முத்திரைகள் திறக்கப்படவில்லை என்றால் அது நமக்கு ரிவீல் ஆகாது, அந்த புஸ்தகமானது நமக்கு க்ளோஸ்டு புக்காக இருக்கும். இப்பொழுது இந்த புஸ்தகமானது நமக்கு ஓப்பன் புக்காக இருக்கிறது. நம்ம அவிதமான கிரேட் தேவன் வந்து பெரியவராய் இருக்கிறார். அதனால இந்த பைபிள் ஆனது ஒரு ஆல்பம் ஆயிருக்கிறது. இந்த பைபிள் வந்து ஆல்பம், உங்க மேரேஜ் ஆல்பம் எல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி இந்த பைபிள் ஒரு ஆல்பம் ஆயிருக்கிறது. உங்களுடைய பிக்சரை நீங்க வந்து இந்த பைபிள்ல பார்க்க முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு விதமா அங்க வந்து இதை பல விதத்தில் அவங்கள தங்களை தோன்ற பண்ணி அந்த போட்டோவில் போதுமாக போ. அதே போல் நம்மளை வந்து பல டிசைனில் இங்கே வந்து இது வந்து பிக்சர் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆல்பம். இந்த ஆல்பத்தில் நீங்கள் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உங்களை பார்க்குறீங்க. இவ்விதமாக கத்தர் இந்த பைபிளை இந்த கடைசி காலத்தில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இது என்னுடைய ஃபேமிலி ஆல்பமாக இருக்கிறது, என்னுடைய ஃபேமிலி ஆல்பம். அதை பார்ப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமீன். அதுதான் இங்கே வந்து நம்ம மெசேஜை கேட்க வருகிறோம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் பிக்சர், முதலாவது பரிபூர்ணமான ஒரு படம். அந்த பிக்சர் என்ன வந்தால் ஆடம் அங்கே இருக்கிறான். ஆடம் அவன் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் பிக்சர். அவன் காட்ஸ் பாரடைஸ், தேவனுடைய பரதீசிலே இருக்கிறான். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உலகம் அவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அவன் ஆளுகை செய்கிறான். இதான் அந்த நம்ம ஆல்பத்தில் ஃபஸ்ட்டு பிக்சர் அதுதான், ஆடம். பின்பு அவனுக்குள்ளே அவனுடைய மனைவி அங்கே இருக்கிறாள். அவனுடைய மனைவி அவனிலிருந்து அங்கே பிரித்து எடுக்கப்படுகிறாள். ஷி வாஸ் பீயிங் டேக்கன் அவுட் ஆஃப் ஹிம். அவள் ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட், அவனுக்குள்ளே மறைந்திருக்கா அவனுக்கே தெரியாது. ஒருவேளை 100 வருஷமாக அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஷி வாஸ் எ ஹிடன் சீக்ரெட் சீல்ட் அப் இன் ஹிம். அவனுக்குள் அவள் வந்து முத்திரையிடப்பட்டிருக்கிறாள். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த அவளை வந்து வெளியே அங்கே கொண்டு வருகிறார். ஆடம் அங்கே செகண்ட் ஆடமை பார்க்கிறோம். செகண்ட் ஈவ், நீங்கள் செகண்ட் ஈவாக இருக்கிறீங்க. ஆடம் அண்ட் ஈவாக இன்றைக்கு நம்ம காட்சி அளிக்கிறோம். ஆமீன். நம்ம பேரடைஸுக்கு போகிறோம். 1000 வருஷம் ஆளுகைக்கு நம்ம போகிறோம். நமக்கு ஒரு சிட்டி இருக்கிறது, நியூ ஜெருசலேம். அங்கே வந்து நம்ம கிங் அண்ட் குயினாக நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பைபிள் வந்து நல்ல முடிவாக இருக்கிறது. சில ஸ்டோரி வந்து துக்கமாக சோகமாக முடிவடையும். சிலருடைய வாழ்க்கை சோகமாக முடிவடையும். சிலருடைய வாழ்க்கை சந்தோஷமாக முடிவடையும். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக முடிவடைய போகிறது. ஹல்லேலூயா. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? பைபிள் எழுதியிருக்கு. என்னுடைய வாழ்க்கை வந்து சோகமாக முடிவடையாது, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக முடிவடைய போகிறது. ஹல்லேலூயா. நான் அந்த சிட்டியில அவரோடு கூட நான் வாழுவேன். ஆமேன். இங்க ஐக்கியப்பட்டிருக்க எல்லாருமே நம்ம அங்க ஐக்கியப்பட்டிருப்போம். நீங்க ரியல் சோலா இருப்பீர்கள் என்றால், எலெக்டட் பீப்புளா இருப்பீர்கள் என்றால், நல்ல புத்தியோடு கூட இங்க ஆண்டவரை தேட வருவீர்கள் என்றால், நல்ல சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், நீங்கள் அங்கே உங்களுக்கு தீய சுபாவம் இருந்தால் நீங்கள் இங்கே வர முடியாது. நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆக வேண்டும். நீங்கள் இருக்க பிரதர் சிஸ்டர்ஸுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆக வேண்டும். நம்ம ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனை அடைய வேண்டும். அப்படியானால் நம்ம வந்து அங்கே கண்டிப்பாக இருப்போம், சந்தேகமே கிடையாது. அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இவ்விதமான ஒரு சபை, ஒரு பாஸ்டர் எல்லாத்தையுமே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாம் நம்ம கடைசியாக நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் நியூ ஜெருசலேம். ஹல்லேலூயா. நியூ ஜெருசலேம்னு பேர் ஸ்தாபனத்து வச்சிருக்கிறவங்க அவங்க ஒருத்தர் கூட போக முடியாது, அந்த பாஸ்டரும் போக முடியாது, ஏன்னா அவங்க சத்தியத்தை பிலீவ் பண்ணல. நியூ ஜெருசலேம் சர்ச்சின்னு அவங்க வச்சிருக்கலாம், அவங்க ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், போக முடியாது நியூ ஜெருசலேம், பாதாளத்துக்கு தான் போவாங்க. எப்படி சொல்றீங்க? பைபிள் சொல்லுது, அதனால நான் சொல்றேன். நானா என் சொந்த தீர்ப்பு படி சொல்லலை, பைபிள் அவங்கள ஜட்ஜ்மெண்ட் அவிதமாக பண்ணுது. நம்ம எப்படி போவோம்? பைபிள் நமக்கு சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அதனால நம்ம அதை அறிக்கை பண்ணுகிறோம். அதை அறிக்கை பண்றதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால பல்லோகத்திலே யுத்தம் ஆரம்பித்தது, வானத்திலே யுத்தம் ஆரம்பித்தது. பேட்டில் ஸ்டார்டட் இன் ஹெவன். நம்ம இப்பொழுது செவன் சீல இருக்கிறோம், ஏழாம் முத்திரையில இருக்கிறோம். பல்லோகத்திலே ஆரம்பித்த யுத்தமானது இது பூமியிலே அது வந்து முடிவடைகிறது. அது என்ன யுத்தத்தில் முடிவடைனா அர்மகதோன் யுத்தத்தில் முடிவடைகிறது. பேட்டில் ஸ்டார்டட் இன் ஹெவன் அண்ட் இட் இஸ் எண்டட் இன் த எர்த், எண்ட் அப் இன் அர்மகதோன். அர்மகதோன் யுத்தத்திலே அது முடிவடைகிறது. நம்ம அந்த நேரத்தை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். தானியேல் அங்க பார்க்கிறான், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அது உருண்டு வந்து சிலையை மோதுகிறது. பாதத்தை மோதும் பொழுது அந்த சிலையானது தூள் தூளாக நொறுங்கி அது காற்றில பறந்து போய்விட்டது. அந்த கல்லோ பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிட்டு. தானியேல் 2:44 வாசிக்கிறோம். அதே போல அந்த கல், கையால் பெயர்க்கப்படாத கல், இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு, அந்த கல் வந்து புரண்டு வந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், இப்பொழுது இருக்கிற உலகத்தின் ராஜ்யங்கள், அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சைனா, எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு போகும். கடந்த 2 வாரமாக அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. எல்லாமே நொறுங்கி போகும், அழிஞ்சு போகும். தேவனுடைய ராஜ்யமானது, அந்த கல்லானது பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பும். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை நிரப்பும். ஹாலலூயா. அதனால் நம்ம ஒன்றும் தெரியாத மக்கள் போல இருக்கக்கூடாது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு நம்ம பயப்படக்கூடாது, ஒன்றும் தெரியாதவங்கள போல இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்பட போகிறது. உலகத்தின் ராஜ்யங்களை அழிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கரெக்டாக பதில் சொல்லணும். கேட்குற பிரசங்கத்தை அப்படியே பிரசங்கன்னு நினைக்கக்கூடாது. இது நடக்க போகிற சம்பவமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்ன செய்வார் என்பதை நம்ம அறிந்திருந்து நம்ம அதை அறிக்கை செய்யும் பொழுது சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் அவன் தோல்வி அடைவான். அல்ல, இப்பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தத்திலே 2 பெண்கள் விசேஷித்த பெண்களாக இருக்கிறார்கள். ஒன்று தெபோராள், இன்னொன்று யாகேல். தெபோரா அண்ட் ஜேயல், இங்கிலீஷில் ஜேயல். தெபோரா அண்ட் ஜேயல், 2 women, தெபோரா அண்ட் ஜேயல். பிரசங்கத்தை தலைப்பு 2 women, 2 பெண்கள், 2 ஸ்திரீகள், தெபோரா அண்ட் ஜேயல் குறித்து உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். சரி, போதும். ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திர திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையாலே ஆண்டவர் 2 வசனத்தில் என்ன அழைக்கிறது என்றால், கானானிய ராஜா யாபின் கையிலே அவர்களை விற்று போட்டார். அவனுக்கு ஒரு சேனாதிபதி இருக்கிறான், யாபீனுக்கு, அவன் பேர் சிசரா. இந்த சிசராவுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது, சேரியட்ஸ். இப்போ வந்து டேங்கு அப்படின்னு உபயோகப்படுத்துகிறாங்க மிலிட்ரியில். அன்னைக்கு வந்து ரதங்கள், இருப்பு ரதங்கள், 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. 3 வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And 20 years he mightily oppressed the children of Israel. 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். அதனால ஒரு ராஜாங்கம் நம்ம மேல வரும் பொழுது அது வித்தியாசமான காரியங்களை கொண்டு வரும். யூனியன் கவர்மெண்ட் வந்து மத சம்பந்தமான ஆட்சியாக இருக்கிறது. அதனால கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக இந்த மத தீவிரவாதிகள் இஷ்டமாக பேசுவது, அவங்கள வந்து ஏதாவது இடையூறு பண்ணுவது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அங்கே மேலே வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அங்கே மேலே வேற கவர்மெண்ட் வந்தால் அவங்க வாழை அடக்கிடுவாங்க. அவங்களுக்கு அது இருக்கிறதுனால இஷ்டமா பேசுறது, மத வெறிகளை ஏற்படுத்துவது, அமைதியை கெடுப்பது. காரணம் அங்கே அவங்களுக்கு அவர் அரசாங்கம் இருக்கு. அதே போல இங்கே யாபீன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக ஒடுக்கினான். அவன் ஒரு அஞ்ஞானி விக்கிரகாரணைக்காரன், இந்த யாபீன். இவர்கள் வந்து மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். இதனால் இவர்களை வந்து அவன் மத சம்பந்தமாகவும் மற்ற விதமாகவும் கொடுமையாக ஒடுக்கினான், அடிமைப்படுத்தினான். அவங்க தேவாரின் கேப்டிவிட்டி, அவங்க வந்து அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். எத்தனை வருஷம் வந்தால் ஃபார் 20 இயர்ஸ், 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பாராக்கை அனுப்புகிறார். அவன் ஒரு பாராக்கை எழுப்புகிறார், தெபோராள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். இந்த ரெண்டு பேரை ஆண்டவர் எழுப்புகிறார். எப்பொழுதுமே இஸ்ரவேல் புத்திரர் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள். பின்பு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை அனுப்புவார், அவர்கள் மூலமாக விடுதலை கொடுப்பார். கொஞ்ச வருஷம் அமைதலாக இருப்பாங்க, ஆண்டவர் உண்மையாக தேடுவாங்க, மறுபடியும் அவங்க பாவம் செய்வார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு எதிரி கையில் ஒப்பு கொடுப்பார். பின்பு அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார், அந்த நியாயாதிபதியை வந்து அவர்களை விடுவிப்பான். கொஞ்ச காலம் அமைதியாக இருப்பாங்க, நல்ல மாதிரி இருப்பாங்க, மறுபடியும் மறி இந்த சைக்கிள் போல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சிலருடைய வாழ்க்கை அப்படி தான், தவறு செய்வது, பின்பு அதனால் கஷ்டப்படுவது, அது பிறகு அறிக்கை செய்வது, திருப்பி என்னச்சா கொஞ்சம் காலம் நல்லா இருக்கிறது, மறுபடியும் அதே தவறை செய்வது, மறுபடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது. இது சிலருடைய வாழ்க்கையில் ஒரு சைக்கிளாக இருக்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. யானைக்கும் அடிச்சு இருக்கும். இது வந்து தவறு வந்து சுற்றுப்புற சூழ்நிலையினாலே ஒரு மனுஷன் ஒரு அறியாமையினாலே தவறு செய்யக்கூடும். ஆனாலும் நம்ம வந்து அடிக்கடி அவ்விதமாக செய்வதில்லை. நம்ம மிஸ்டேக் கமிட் பண்ணக்கூடும், ஆனால் புறம்பான பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். தீய பழக்கங்கள் நம்ம இடத்துல இருக்காது. தீய பழக்கங்களை உடையவர்களுக்கு மேரேஜ் இங்கே கிடையாது. தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அவங்க வந்து எவ்வளோதான் வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் வந்து மேரேஜ் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. தீய பழக்கத்தில் இருக்கவங்க ராபோஜனத்தில் பங்கு பெறக்கூடாது. நம்மகிட்ட குறைகள் இருக்கலாம், எல்லாத்தையுமே மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பிரதர் பிரணாம் நான் 1000 மிஸ்டேக் கமிட் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஆனால் நம்மகிட்ட வந்து தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது, வெளிப்படையான பாவங்கள் இருக்கக்கூடாது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்படியானால் அப்படியாகப்பட்ட நபர்களுக்கு சபையில் மேரேஜ் நடத்தப்பட மாட்டாது. பேரண்ட்ஸ் சம்மதித்து வந்தாலும் மேரேஜ் நடத்தப்பட மாட்டாது. ரெண்டு பார்ட்டியும் சம்மதித்து வந்தாலும் மேரேஜ் நடத்தப்பட மாட்டாது. அதை மட்டும் திட்டவட்டமாக அறிஞ்சு கொள்ளுங்க. மனம் திரும்பாதவங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் நான் கேட்க முடியாது. நான் அவங்கள்ட்ட அப்படி கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விதமான சூழ்நிலைகள் இருப்பதனால சொல்கிறேன், அவ்விதமான நினைவுகள் இருப்பதனால சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் அங்கே யுத்தம் ஆரம்பித்தது, பல்லோகத்திலே யுத்தம் ஆரம்பித்தது. பின்பு அது வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்திலே அந்த யுத்தமானது முடிவடைகிறது. தேர்ட் வேர்ல்ட் வார், ஆர்மகெதோன் யுத்தம் முடிவடைகிறது. பேட்டில் ஸ்டார்டட் அண்ட் மெதக பேட்டில் வந்து ஒரு முடிவுக்கு வருகிறது. அதான் ஆர்மகெதோன். They are bringing them to an Armageddon. Battle பூலோகத்தில் ஆரம்பிக்கல, அது பரலோகத்தில் ஆரம்பித்தது. ஸ்டார் வார்ஸ் ஆரம்பித்தது. அது ஸ்டார் வார் ஆரம்பித்து பின்பு அது ஸ்டார் வாரில் அது முடிவடைகிறது. சேட்டன் என்ன செய்கிறான் என்றால், பூமியின் ராஜாக்களை எல்லாத்தையும் தன் பக்கமாக சேர்த்து கொள்ளுகிறான். வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திக்கு திசையின் வாயிலும் இருந்து தவளைக்கப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய புகபாக்கின் நாளிலே நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. இல்லை, இந்த மூன்று அசுத்த ஆவிகள் இன்றைக்கு உலகத்தை யுத்தத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கு. இப்போ உலகம் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. உலகம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் வந்து என்ன சொன்னால், அவன் கடவுளாக அவன் ஆராதிக்கப்படுகிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. சாத்தான் இஸ் அபவுட் டு பி என்த்ரோன் அஸ் காட். சாத்தான் உலகத்தின் அதிபதியாக மாற வேண்டும். அவன் உலகத்தின் கடவுளாக ஆராதிக்கப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டல் உலகமயமாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்ன சொன்னால், நம்முடைய யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுது. ஒரே நாடு, ஒரே நாடு. எங்கே வேணாலும் லேண்டை வந்து எந்த இடத்துலையும் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம். சென்னையில் ஒரு லேண்டை வந்து நீங்கள் மகாராஷ்டிராவில் பாம்பேயில் கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம். எந்த இடத்துலையும் நிலத்தை இது, ஏன்னா ஒரே நாடு. இப்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பிரயாசம்? உலகத்தின் தலைவர்கள் ஏன் இப்படி பிரயாசப்படுறாங்க? அந்த ஆன்டி கிரைஸ்டை கொண்டு வர்றதுக்காக, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்காக. அதனால் எல்லாம் குளோபலிஷம், குளோபலிஷம். உலகத்தில் எந்த பேங்க்லையும் நீங்கள் பணத்தை ட்ராப் பண்ணலாம். அதனால் எப்படி ஏன் மாறுது என்றால், இதெல்லாம் எதுக்காக மாறிக்கொண்டிருக்குது? ஏன் இந்த கம்ப்யூட்டர் ஏஜ் வந்திருக்கிறது? ஏனென்றால் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஆன்டி கிரைஸ்ட் சீக்கிரமாக அவன் உலகத்தின் அதிபதியாக மாற வேண்டும். அவன் கடவுளாக ஆராதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அது நடக்கிறதுக்கு. உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சாத்தான் இப்பொழுது உச்சக்கட்டத்தில் வந்து விட்டான். கர்த்தர் மனவாட்டி இன்னைக்கு எழுப்பியிருக்கிறார். ஆமென். அவள் அங்கே தலைக்கல்லின் அருகிலே வரும்பொழுது, she nears the head soon. Bena solugirar, she will be a super race. Aval oru visheshitha oru jaadiya irpaal, a super church. Aval oru meempatta oru sabaiyaga irpaal, the invincible army. Oruvarum edirkka koodada senaiya irpaal. Satan will be powerless before God. Aa Satan avalukkum baga seyalalandu povaan. She is to bruise him under her feet. அவள் தன்னுடைய காலின் கீழ் அவனை நசுக்கி போடுவாள். She is his victory. அவள் வந்து அவருடைய ஜெயமாக இருக்கிறாள். And the reason of his death, அவர் சிலுவையில் மரித்ததனுடைய காரணமாக, நோக்கமாக இருக்கிறாள். He has put all things under her feet. அவர் வந்து எல்லாத்தையும் அவளுடைய பாதத்துக்கு கீழே போட்டிருக்கிறார். எல்லாத்தையும் நம்முடைய பாதத்துக்கு கீழாக இயேசு கிறிஸ்து மாற்றியிருக்கிறார். அதனால் இவ்விதமான ஒரு பிரைடு நீங்களும் நானும் அதில் ஒரு மெம்பராக இருக்கிறோம். சாத்தான் அவ்விதமாக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய மனவாட்டியை இவ்விதமாக ஆயத்தம் படிக்க கொண்டிருக்கிறார். ஆமீன். இப்பொழுது அந்த ஸ்டோரியை தான் நம்ம இந்த தெபோரா அந்த ஜெயல் லைஃப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே ஆண்டோர் அவளை கானானிய ராஜா கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது என்ன நேரம் என்றால், அங்கே மோசஸ் அண்ட் ஜோஷுவா மினிஸ்ட்ரி முடிந்து விட்டது. மோசஸ் அண்ட் ஜோஷுவா மினிஸ்ட்ரி, ப்ரோஃபட்டிக் மினிஸ்ட்ரி, அந்த ஊழியமானது முடிவடைந்து அங்கே ஜோசுவாவும் மரித்து போய்விட்டான். இப்பொழுது ஜட்ஜஸ் தோன்றி இருக்கிறார்கள், நியாயாதிபதிகள் தோன்றி இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறார்கள். அதனால் ஜோஸ்வா வந்து என் டைம் லீடர் என்று பிரதர் சொல்லுகிறார். அவன் கடைசி கால லீடராக இருக்கிறான். காலேப் வந்து ரியல் பிலீவர். யோசுவாவை பின்பற்றி போனான் காலேப். காலேப் வந்து ரியல் பிலீவராக இருக்கிறான். ஆமீன். மோசஸ் மினிஸ்ட்ரி அண்ட் ஜோஸ்வா மினிஸ்ட்ரி பிரதர் பென்ஹாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு மோசேக்கு எப்படி ரெண்டு அடையாளத்தை கொடுத்தாரோ, அதே போல பிரதர் பிரனாக்கு ரெண்டு அடையாளத்தை கொடுக்கிறார். உன்னுடைய இடது கையை வச்சு ஒரு பேஷண்ட்டுடைய வலது கையை பிடிக்கும் பொழுது உன்னுடைய கை ஸ்வெல்லிங் ஆகும், ரெட்டிஷாக மாறும். அப்பொழுது என்ன செய்யறால், அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கு என்று சொல்ல முடியும். டாக்டருடைய கண்களுக்கு கூட அது மறைந்திருக்கலாம். எக்ஸ்ரே ஸ்கேனுக்கு கூட அந்த வியாதி தன்னை மறைச்சு கொள்ளலாம். ஆனால் தீக்கு தேசி அங்கே கையை பிடிக்கும் பொழுது மறைக்க முடியும், அந்த வியாதி மறைந்திருக்க முடியாது. என்ன வியாதி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியும். பின்பு அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கை நார்மல் ஆகிறது, அவனுக்கு சுகமாகிறது. இப்படி லட்சக்கணக்கான பேர்களுக்கு சுகம் கிடைத்து, இதுதான் ஃபர்ஸ்ட் சைன். ரெண்டாவது சைன் வந்து, நீ உத்தமமாக இருப்பாய் என்றால் அவங்களுடைய இதயத்தின் நினைவுகளை கூட நீ சொல்ல முடியும். அவங்களுடைய பேர், ஊர், எங்கே இருக்கிறாங்க, அவனுடைய லைஃப் எல்லாத்தையுமே சொல்ல முடியும். அது ப்ராஃபஸி, முதல்ல ஹீலிங், ரெண்டாவது ப்ராஃபஸி, பின்பு வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, அதான் தேர்ட் புல், மூன்றாம் எழுப்பு வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வரும் என்று சொன்னார். அல்லாஹ் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். மோசஸ் கமிஷன் கொடுக்கப்பட்டது, ஜோசுவா கமிஷன் கொடுக்கப்பட. ஜோசுவா கமிஷனை யோசுவா ஒன்னா அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இல்லை மோசே ஜனங்களை வெளியே கொண்டிருந்தான், எகிப்தை விட்டு வெளியே கொண்டிருந்தான். ஜோசுவா வந்து உள்ளே கொண்டு போனான், கானான் தேசத்துக்கு உள்ளே கொண்டு போனான். மோசே உள்ளே கொண்டு போக முடியல. கண்மலை அடித்தது நிமித்தமாக கத்தர் நீ உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் கத்தர் ஜோசுவா மூலமாக அவனை வந்து அந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ளே கொண்டு சென்றார். நம்மை சாபனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த மெசேஜ் சாபனத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறது. பின்பு என்ன ஜன, இந்த செய்தி நம்மளை வார்த்தைக்கு உள்ள கொண்டு செல்வது. இந்த ரெண்டு மினிஸ்ட்ரியும் ஒரு மனுஷன் மூலமா நிறைவேறும். மோசஸ் கமிஷன் அண்ட் ஜோஷுவா கமிஷன் பென்னாமுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. இப்பொழுது மோசஸ் அண்ட் ஜோஷுவா மறித்து போனார்கள், ஜட்ஜஸ் தோன்றி இருக்கிறாங்க. அதே போல் பிரதர் பிரணாம் 1965 மரிச்சு போனார். நம்ம 2022 இருக்கிறோம். இந்த 2022 வந்து 1965 2022 வரைக்கும் ஆண்டவர் ஜட்ஜஸை அங்கே எழுப்புகிறார். ஆண்டவர் அனாயின்டட் ப்ரீச்சரை எழுப்புகிறார். இந்த அனாயின்டட் ப்ரீச்சர், மெசேஜில் இருக்க எல்லா பாஸ்டரும் அனாயின்டட் ப்ரீச்சர் கிடையாது, அனாயின்டட் ப்ரீச்சரை அனுப்புகிறார். இடத்துல சிலர் வந்து, பாஸ்டர் உங்கள் மெசேஜ் எனக்கு ரொம்ப எனக்கு ஃபிட் ஆகுது, நான் வந்து ஒரு சபை மெசேஜ் சர்ச்சுக்கு போனாலும் உங்கள் மெசேஜ் தான் கேட்குறேன் அப்படின்னு வந்து என்ட வந்து சிலர் வந்து அப்படி நேரடியாக வந்து சொல்லுகிறாரு. அதிலிருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய மெசேஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அது அனாயின்டட் வேர்டாக மாற்றியிருக்கிறார். அது அவங்களுக்கு அங்கே கிரியை செய்து, நான் வந்து உங்கள் மெசேஜ் 6 மாதத்தில் 300 மெசேஜ் கேட்டிருக்கேன்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார். 300 மெசேஜ் கேட்டிருக்கேன், அவ்வளோ வந்து அவங்களுக்கு வாஞ்சி இருக்கு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அதனால் பாருங்கள், இந்த மெசேஜ் தான் கிரேட்டஸ்ட் திங். அது இதுதான் உங்களை ரேப்சரில் கொண்டு செல்லுது. அது சாதாரண பிரசங்கமாக இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அது அனாய்டடு வேர்டாக இருக்க வேண்டும், அதில் வெளிப்பாடு இருக்க வேண்டும். எல்லாரும் தான் பிரசங்கம் பண்ணலாமே, பிரசங்கம் யார் தான் பண்ண முடியாது, எல்லாரும் பண்ணலாம். ஆனால் அது அனாய்டட் வேர்டாக இருக்காங்கிறது தான், அந்த அனாய்டட் வேர்டு தான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். அதுதான் நமக்கு அனாய்டிங்கை கொண்டு வரும், அதுதான் நமக்கு ஃபெய்த்தை கொண்டு வரும், அதுதான் நம்ம ரேப்சரில் பங்கு பெற வைக்கும். அதனால் இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் தீர்க்கதரிசியை எடுத்து விட்டார். ஆண்டவர் இப்பொழுது அனாய்டட் ப்ரீச்சரை உலகமெங்கிலும் வைத்திருக்கிறார். நான் மாத்திரம் கிடையாது, நிறைய பேரை வச்சிருக்கிறார், எல்லா பாசையிலையும் வைத்திருக்கிறார், எல்லா தேசத்திலையும் வைத்திருக்கிறார். ஆனால் அவங்க ரொம்ப சொற்பமான பேர். கர்த்தர் அனாயின்டட் ப்ரீச்சரை வச்சு இப்பொழுது இருக்கிற அந்த மனவாட்டிக்கு வந்து ராப்சரிங் ஃபெய்த் கொடுக்கும்படியாக செய்கிறார், அவங்கள யுத்தத்தில் ஜெயிக்கும்படியாக செய்கிறார். அவங்களுடைய வேர்ட்ஸ் வந்து அவ்விதமாக செய்கிறது, ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாக செய்கிறது. ஆமென். பாருங்க, அதே மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அதனால் ப்ராஃபெட் மோசஸ் அண்ட் ஜோசுவாக்கும் ராஜாக்கள் வருவதற்கும் மத்தியில் ஜட்ஜஸ் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தை 1000 வருஷம் ஆட்சி செய்ய போகிறார். ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட்டை வந்து அவர் எடுத்துக்கொண்டார். நம்ம வந்து அதுக்கு மத்தியில் கரெக்டாக நம்ம வந்து இப்பொழுது உயர் இந்த பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் இருந்தது போல் நீங்களும் இந்த நேரத்தில் அப்படி தான் இருக்கிறீங்க. இப்பொழுது நமக்கு ப்ராஃபிட் இல்லை, ஆனால் அவருடைய மெசேஜ் இருக்கிறது. இப்பொழுது அனாயின்டட் ப்ரீச்சர் மூலமாக கர்த்தர் என்னச்சா, உலகத்தில் இருக்க மனவாட்டியை, தம்முடைய மனவாட்டியை பரிபூர்ணத்துக்குள்ளே கொண்டு வருகிறார், பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே கொண்டு வருகிறார், ராப்சருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆமேன். ஆமேன். இதுதான் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம். பைபிளில் நம்ம அதை பார்க்குறோம். நம்ம ரியல் பிலீவராக இருக்கிறோம், இந்த சபைக்கு வந்து நம்ம ரியல் பிலீவரா மாறணும். அதாவது பாஸ்டர் என்ன செய்கிறார், பாஸ்டர் வந்து என்ன செய்றால் சர்ச்சை முன்னோக்கி கொண்டு சொல்லுகிறார், சர்ச்சை பின்னோக்கி கொண்டு சொல்லாதபடி முன்னோக்கி கொண்டு சொல்லுகிறார். சர்ச்சில் இருக்கிற ப்ராப்ளத்தை அவர் சரி பண்ணுகிறார். அவருக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார், ப்ராப்ளங்களை சரி பண்றது. கன்ஃபியூஷன், ஃபால்ஸ் டாக்டின், இதெல்லாம் வராதபடி பாதுகாக்கிறார். ஜனங்களை வந்து இதை என்ன சென்றால் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆகும்படியாக அவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். இதெல்லாம் பாஸ்டருடைய, லோக்கல் பாஸ்டருடைய வேலையா இருக்கிறது, அனாயின்ட் பிரீச்சருடைய வேலையா இருக்கிறது, என்னுடைய ஜாப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன காண்கிறோம், நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரா என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள்.
அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தாள். அங்க ப்ராஃபிட் கிடையாது, ஆண்டவர் ஜட்ஜஸ் அங்க எழுப்பி இருக்கிறார். இங்க தெபோராள் ஒரு ஜட்ஜா இருக்கிறாள். தெபோரா எ ப்ராஃபிட்டஸ், அவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாள். த வைஃப் ஆஃப் லபிதோத், சி ஜட்ஜ் இஸ்ரேல் அட் தட் டைம். அந்த நேரத்திலே அவள் வந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். கர்த்தர் வந்து இந்த ப்ராஃபிட்டிக் ஆபீஸை வந்து ஒரு பெண்ணிடத்துல கொண்டு வருகிறார். பெண்கள் தீர்க்கதரிசியாக இருப்பதில்லை, நம்ம பெண் தீர்க்கதரிசியை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அந்த ஆபீஸ் ஆனது கடைசி நேரத்திலே ஒரு பெண்ணிடத்துல அது வருகிறது. அந்த தீர்க்கதரிசியினுடைய ஸ்தானமானது ஒரு பெண்ணுக்கு அங்கே வருகிறது. அப்படியாக பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. இப்பொழுது வந்து ஆண்டவர் ஒரு பிரைடை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு ப்ராபசி உரைக்கிறீங்க, இதையும் நம்ம கடைசி காலத்தையும் மேட்ச் பண்ணுகிறோம். நீங்கள் ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் கவனிக்கணும். நான் இங்கேருந்து பழைய ஏற்பாடில் எடுத்து நான் வெளிப்படுத்த விசேஷத்தை கொண்டு வரேன். இந்த லாஸ்ட் டேக்கு நம்ம காலத்துக்கு கொண்டு வருகிறேன். பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல் 10:13 வசனத்தில், அப்பொழுது அவன் என்னை மறுபடியும் என்னை நோக்கி, நீ அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான்.
யோவான் புஸ்தகத்தை புசிக்கிறான். புசித்து அது அவனுக்கு வந்து, அவனுக்கு வயிற்றுக்கு கசப்பாக இருக்குது, வாய்க்கு தேனை போல இருக்கிறது. இந்த மெசேஜ் வாய்க்கு தேனை போல இருக்கும், வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும். சுடிதார் அணியக்கூடாதுன்னா கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, தகுதியான வஸ்திரத்தை அணிவிக்க நம்ம வந்து அணிய வேண்டும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஜுவல்ஸ் எடுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து அது இணையும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரசங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது உன் வாய்க்கு தேனை போல இருக்கும், ஆனால் உன் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும். இப்பொழுது அந்த புஸ்தகத்தை புசித்து விட்டான். அந்த வார்த்தையானது அவனுக்குள்ளே வந்து விட்டது. அவனும் அவனுடைய அந்த வார்த்தையும் ஒன்றாக மாறிவிட்டது. நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் உங்களுடைய சரீரத்தின் ஒரு பாகமாக மாறுது. அதே போல் நீங்கள் கேட்குற ஆவிக்குரிய ஆகாரம் உங்களை வந்து முற்றிலும் ஒரு பாகம், உங்களை தேவனின் ஒரு பாகமாக மாற்றி விடுகிறது. நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக மாறுறீங்க. இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காலையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். இப்பொழுது நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். அந்த ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்திருக்கு. தெபராளுக்கு வந்தது போல இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கு. இந்த மெசேஜ் வந்து ப்ரோஃபஸியாக இருக்குது. இந்த மெசேஜை ப்ரீச் பண்ணும் பொழுது இது ப்ரோஃபஸியாக இருக்குது. நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த மெசேஜை சொல்லும் பொழுது இட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ப்ரோஃபஸி. நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க. ஆமென். நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். இதுதான் எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணார். நான் வந்து ரெண்டு கண்களை பார்த்தேன் அப்படிங்கிறார். இதை போல் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். ஒரு அர்த்தம் கிடையாது. ரெண்டு கண்ணை பார்த்தா அது என்ன அர்த்தம்? எல்லாம் அர்த்தம் கெட்டத்தனமா அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு பெந்தகோசுக்காரங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்று கூட நம்பாதீங்க. அது அவங்க மனசில் வருகிற பிரம்மை. அது மனசில் கண்ணை மூணா ஏதோ ஒன்று தெரியும். ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்த்தேம்பாங்க. கண்ணை மூணாலும் திடீர்னு நமக்கு வெளிச்சம் இருந்த மாதிரி தெரியும். உடனே அதை பார்த்தேன் இதை பார்த்தேங்குது. எல்லாமே அவங்களுடைய பிரமை, அவங்க மனசுல தோன்றுகிற பிரமை. யார் அப்படி சொன்னாலும் அதை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளாதங்க. பெந்தகோசக்காரங்களை உங்க வீட்டில் கூப்பிட்டு ஜோம் பண்ணாதங்க. அவங்க ஜோம் பண்ணா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபால்ஸ் ப்ராஃபஸ். நீங்க சொல்ற இந்த மெசேஜ் தான் ரியல் ப்ராஃபஸ். ஹல்லேலூயா. நீங்க தீர்க்க தரிசிகளாக இருக்கிறீர்கள். அந்த ஆபீஸ் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. தெபோரா வந்து ப்ராஃபட்டஸா இருக்கிறாள். த வைஃப் ஆஃப் லபிதோப். லபிதோப் என்றால் என்ன அர்த்தம் என்றால், லபிதோத் மீன்ஸ் டார்ச்சஸ், லேம்ப்ஸ் ஆஃப் ஃபயர். அது லேம்ப்ஸ் ஆஃப் ஃபயராக இருக்கிறது. ஷி வாஸ் எ மேரிடு உமன். அவள் வந்து விவாகமான பெண், நாட் எ சிங்கிள் கேர்ள். அவள் வந்து ஒரு கேர்ள் கிடையாது, அவள் மேரிடு உமன். அவருடைய கணவர் லபிதோப், அவருடைய அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் டார்ச்சஸ் அல்லது லேம்ப்ஸ் ஆஃப் ஃபயர். அதெல்லாம் செவன் லேம்ப்ஸ் ஆஃப் ஃபயர் இங்கே இருக்கிறது. ஏழு அக்னி தீபங்கள், செவன் ஸ்பிரிட்ஸ். அதெல்லாம் செவன் ஸ்பிரிட், செவன் லேம்ப்ஸ் ஆஃப் ஃபயருடைய அவள் மனைவியாக இருக்கிறாள். நீங்கள் வந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏழு நட்சத்திரங்களை வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். ஏழு பொன்குத்து விளக்கில் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஏழு ஆவிகளை உடையவராக இருக்கிறார். அவருடைய வந்து மனவாட்டியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தெபோரா என்னால் என்ன அர்த்தம் என்றால், அவருடைய நேம் வந்து இட் மீனிங் த வேர்டு. அவள் வார்த்தையாக இருக்கிறாள், வார்த்தை என்ற அர்த்தம். நம்முடைய இதோ மணவாளன் இயேசு கிறிஸ்து ஏழு நட்சத்திரங்களை வலது கருதி கொண்டு ஏழு பொன்குத்தவளை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். செவன் லேம்ப்ஸ் ஆஃப் ஃபயரை உடையவராக இருக்கிறார். நம்ம அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம், நம்ம வார்த்தையாக இருக்கிறோம். ஆமென். ஹர் ஹஸ்பண்ட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஹெர் நேம் இஸ் த சேம். அவள் வந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து வேர்ட் ஆஃப் காடாக இருக்கிறார். நம்முடைய பேரும் அதாக தான் இருக்கிறது. நம்ம வார்த்தையாக நம்ம இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். சி இஸ் அ ப்ரோஃபெட்டிக் உமன். அவள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளாக இருக்கிறாள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பனாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். வெளிப்படுத்தலை 22:17. இப்பொழுது நம்முடைய வாய்ஸ் வந்து இட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் ப்ரோஃபசி. ஆமென். இந்த சத்தம் உலகமெங்கிலும் போகிறது. மணவாட்டியை ராப்சரிங் ஃபெய்த்தில் அது கொண்டு வருகிறது. ஆமேன். இட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் ப்ரோபசி. இது மணவாட்டியின் சத்தம் வந்து ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். ஆமேன். கர்த்தருடைய வருகை வந்து கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும், சூரிய மின்னலை போல் இருக்கும் என்று மத்தேயு 24:27 வாசிக்கிறோம். அது கிழக்கிலிருந்து ஆரம்பித்து பவுல் வந்து கிழக்கில் இருக்கிறார் ஜெருசலேம். அது வந்து மேற்கே பிரன்ஹாம் வந்து சன்செட் மவுண்டனில் வந்து அவர் ஏழு தூதர்களை சந்திக்கிறார். மேற்கே போய் முடிவடைகிறது. சத்தியமானது கிழக்கிலிருந்து ஆரம்பித்து மேற்கில் முடிவடைகிறது. சூரியன் கிழக்கிலே தோன்றி மேற்கில் முடிவடைகிறது. ஆமேன். ஷி வாஸ் இன் அ ஹை பிளேஸ். அவள் வந்து உயரமான ஒரு இடத்துல இருக்கிறார். எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிறாள். 4 வசிக்கலாம்.
அவள் எப்ராயீம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின்
அஞ்சாம் வசனம் என்ன வாசிக்க, எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிறார். She was in a high place. அவள் வந்து ஹை பிளேஸ்ல இருக்கிறார். அவள் எங்க இருக்கிறாள்? அந்த பேரிச்ச மரத்தின் கீழ் இருக்கிறாள். அவளுடைய இருப்பிடம் வந்து பேரிச்ச மரத்தின் கீழ் இருக்கிறது. பாம் ட்ரீ. அந்த பாம் ட்ரீ எதை குறிக்கிறது என்றால் ஜீவ விருட்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனுடைய இலை வந்து குருத்தோலை வந்து எது அடையாளமாக இருக்கிறது? விக்டரி, ஜெயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் அவள் ஒரு பாம் ட்ரீக்கில் இருக்கிறா, ஹை பிளேஸில் இருக்கிறா. இன்னைக்கு நம்ம ஹை பிளேஸில் இருக்கிறோம், நம்ம கேப்ஸ்டோனில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாட்டத்தில் இல்லை, நம்ம இன்னைக்கு ஹை பிளேஸில் இருக்கிறோம். அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட உயிர்ந்தெழுந்தோம், அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கோம். We are seated in heavenly places with Christ Jesus. எபேசியர் 2:7 வாசிக்கிறோம். அவள் ஹை பிளேஸ்ல இருக்கிறார், பேரிச்ச மரத்தின் கீழே இருக்கிறாள். அந்த பேரிச்ச மரம் வந்து ட்ரீ ஆஃப் லைஃபுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இலை வந்து குருத்தோலை வந்து அந்த பாம் லீவ்ஸ் வந்து எதுக்குன்னா விக்டரிக்கு அடையாளமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7:9 வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரர்களும் கோத்திரங்களும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலையை தங்கள் கைகளிலே பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த குருத்தோலை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் ஜெயத்துக்கு அடையாளம். இவன் லைஃப் எப்பொழுதுமே ஜெயந்தான். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இவள் வந்து ஜீவ விருட்சத்தின் கீழே இருக்கிறாள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கீழே அல்ல, ஜீவ விருட்சத்தின் இருக்கிறா, ஹை பிளேஸ்ல இருக்கிறா. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவோட உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா, எப்படி டேலி ஆகுறது, நமக்கும் அதுக்கும் எப்படி மேட்ச் ஆகுறதுன்னு பாருங்க. உங்களுடைய லைஃப் இருக்க உண்மையாவே ஐடென்டிஃபை ஆனா உங்க பேர் ஆட்டுக்குட்டியான்னு சூப்பர் சொல்லி ரேப்சர்ல போறதுல சந்தேகமே கிடையாது. நீங்க ஒரு காலம் கைவிடப்பட மாட்டீங்க. யூ ஆர் எ வைஸ் வெர்ஜின். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும்.
ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் யாபீனின் சேனாபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன் இடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றால்.
சரி, இப்பொழுது அவள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், அவள் நத்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகோமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நத்தலி கோத்திரத்தை சேர்ந்தவன், அவன் வந்து கேதேஸ் என்ற இடத்துல இருக்கிறான், அவன் பெயர் பாராக். அவனை வரவழைத்து என்ன சொல்லுகிறாள் என்றால், நீ நப்தலி புத்திரர்களும் செபுலோன் புத்திரர்களும் 10,000 பேரை நீ சேர்த்துக்கொள், நீ தாபோர் மலைக்கு போக வேண்டும், கத்தர் சிசராவையும் அவனுடைய சேனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று கத்தர் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறாள். அந்த பாராக் என்பவனுக்கு கத்தர் சொல்லியிருக்கிறார், நீ 10,000 பேரை கூட்டிக்கிட்டு தாபோர் மலைக்கு போ, அந்த சிசரா யாபீனுடைய படைத்தலைவனாகிய சிசராவையும் அவனுடைய சேனையும் கத்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஆண்டவர் சொன்னது இவளுக்கு வெளிப்படுது. சேம் ப்ராஃபசி தான், அந்த பாராக்கு சொல்லப்பட்ட அந்த ப்ராஃபசி தான், கத்தர் அவனுக்கு சொன்ன அதே காரியத்தை தான் ஆண்டோர் இந்த தெபராளுக்கு சொல்லுகிறார். ஆமென். ஆவியும் மனவாட்டியும் ஒன்றை தான் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரும் மனவாட்டியும் ஒன்றை தான் சொல்லுகிறார். நம்முடைய மெசேஜ் நியூ மெசேஜ் கிடையாது. ஏதோ புது உபதேசம்னு சாபனத்துக்காரங்க நினைக்கிறாங்க. சிலர் வந்து கள்ள உபதேசம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் தவறான உபதேசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கு, நமக்கு புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கு. ஆமென். அவங்க ஆவிக்குரிய குருடர்கள். எத்தனை வருஷம் பைபிள் படித்தாலும் அவங்களுக்கு தெரியாது. வாழ்நாள் முழுசும் பைபிள் படித்தாலும் வாழ்நாள் முழுசும் பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. முத்திரைகளை தேவன் திறந்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இப்பொழுது சேம் ரெவலேஷன் தான். பாராக்குக்கு என்ன ரெவலேஷனோ அதே தான் தெபராளுக்கு வருகிறது. பாராக்குக்கு என்ன ப்ராபசியோ அதுதான் தெபராளுக்கும் அதே ப்ராபசி தான் வருகிறது. ஆவியானவரும் மனவாட்டியும் ஒன்றைத்தான் சொல்லுகிறார். பசு ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரதோ அதைத்தான் மனவாட்டி ஆகிய நம்ம சொல்லுகிறோம். ஆமென். வேற வேற ரெவலேஷன் கிடையாது, சேம் ரெவலேஷன். அது மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் இந்த மெசேஜை பிலீவ் பண்றவங்க எல்லோருக்கும் சேம் ரெவலேஷன். யார் இந்த மெசேஜை கேட்டாலும் பாஸ்டர் சொல்றது 100% கரெக்டும்பாங்க. யார் உலகத்தில் யார் கேட்டாலும், ஏனென்றால் எல்லாருக்கும் சேம் ரெவலேஷன் தான். இதே மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் மனவாட்டிக்கு ஒன் ஃபெய்த், உலகமெங்கில் இருக்க எல்லா மனவாட்டிக்கும் சகல ஜனங்களிலும் பாசைக்காரில் இருக்கிறவளுக்கு ஒரே வெளிப்பாடு. அதெல்லாம் பாராக்குக்கு என்ன வெளிப்பாடோ அதுதான் தெபராளுக்கு. கத்தர் உனக்கு சொல்லவில்லையா, நீ 10,000 பேரை கூட்டிக்கிட்டு நீ தாபோர் மலைக்கு போ, சிசராவையும் அவன் சேனையும் கத்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று உனக்கு சொல்லவில்லையா? அவனுக்கு சொன்னது இவளுக்கு தெரியுது. அவன் ஒரு இடத்துல இருக்கிறான், இவ ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் கேதேசில் இருக்கிறான், இவள் வந்து அந்த எப்ராஹிம் மலையில் அங்கே இருக்கிறாள். டேக் வித் தி 10,000 மென் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் நப்தலி அண்ட் சில்ட்ரன் ஆஃப் செபுலோன். God had spoken to Barak. இதை பாராக் கூட ஆண்டவர் பேசினார். அதை வந்து ஆண்டவர் தெபராளுக்கு வெளிப்படுதா, அவனை அழைச்சி கத்தர் உண்ட சொல்லியிருக்கிறார்ல, நீ எந்துக்கு அமைதியா இருக்கிறா, இப்பொழுதே நீ கூட்டிக்கிட்டு நீ யுத்தத்துக்கு போ. என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் நாட்டில் 12 கோத்திரங்கள் இருக்குது, ஆனால் ஆண்டவர் 2 கோத்திரத்தை தான் தெரிந்து கொள்ளுகிறார். செபுலோன் நப்தலி, நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த பாராக். அதனால நப்தலி கோத்திரத்திலையும் செபுலோன் கோத்திரத்திலையும் 10,000 பேர் 10,000 பேரை நீ தெரிந்து கொண்டுங்க. எங்க போனோம் அந்த பேட்டில் எங்க நடக்குது? தாபோர் மலைக்கு போக வேண்டும். நீ கேதேசிலிருந்து நீ தாபோர் மலைக்கு போக வேண்டும். அங்க பேட்டில் வந்து அங்க நடக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லுகிறாள். ஆமென். நான் என்ன செய்வேன் என்றால், யாபீனுடைய அந்த படைத்தலைவன் சிசராவை, அவனுடைய சேனாதிபதியாக சிசராவை நான் வந்து கீசோன் ஆற்றண்டையிலே கொண்டு சேர்ப்பேன். 7 வாசிக்கலாம்.
நான் யாபீனின் சேனாபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே முன்னெடுத்து வர
இழுத்து. நீ வந்து தாபோருக்கு போனோம் 10,000 பேரு, இப்பொழுது நான் வந்து கீசோனை வந்து கீசோன் ஆற்றண்டைக்கிலே அந்த சிசராவையும் அவனுடைய சேனையும் நான் கூட்டிக்கிட்டு வருவேன். அவன் கீசோன் ஆற்றண்டையிலே பள்ளத்தாக்கிலே உன்னெடுத்து வர இழுத்து அவனை இழுத்து கொண்டு வருவேன். அவன் அவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். ஹலலூயா என்று கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று அவள் சொல்லுகிறாள். ஹலலூயா. அந்த கீசோன் ஆற்றண்டையில தான் எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தான் என்றால், பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் 800 பேரை கொன்று போட்டான். கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் தேவன் என்று சொன்னார்கள். அப்பொழுது எலியா சொல்லுகிறான், பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடி எல்லாரையும் பிடிங்க, ஒருத்தம் கூட தப்பித்து போகக்கூடாது. அந்த கீசோன் ஆற்றண்டையிலே ஒவ்வொருத்தருடைய தலையை வெட்டி வெட்டி அவன் உருட்டி வெட்டிட்டான். 800 பேர் அவன் வெட்டி போட்டான். எப்படி அவன் 800 பேரை வெட்டினான்? அவனுக்கு எவ்வளோ பலம் இருந்திருக்கணும். ஒருத்தனும் தப்பி போகாதபடி 800 பாகால் தீர்க்கதரிசிகளை அந்த கீசோன் ஆற்றண்டையிலே வெட்டி போட்டான். அது இது வந்து ரெண்டாவது நடக்குது. முதல்ல நடக்கிறது இந்த தாபோர் மலையில் அந்த கீசோன் ஆற்றண்டையில் வந்து அந்த பாராக்கு வந்து வெட்டி போடுகிறான். அதன் பின்பு வந்து அதே ஆற்றண்டையில் தான் எலியா தீர்க்கதரிசி அங்கே கொன்று போடுகிறான். அதனால் இந்த கீசோன் ஆறு வந்து எதுக்கு அடையாளமாக இருக்கின்றால், ரிவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் நதியாக இருக்கிறது. 1 Kings 18:40 வாசிக்கலாம்.
அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோ நாற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான்.
பாருங்க, அந்த கீசோ நாற்றண்டையில வெட்டி போட்டான். அந்த வந்து ரிவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் வந்து அந்த என்ன சொன்னால், இந்த சிசராவையும் அவனுடைய சேனையும் வந்து கீசோ நாற்றண்டையிலே கொண்டு வருவேன். அது வந்து இட்ஸ் அ ரிவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அங்கே வந்து உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். நீ என்ன செய்ய வேண்டும், லீவ் வேர் யூ லீவ் இன் நப்தலி. நீ வந்து அந்த கேதேசிலிருந்து நீ அந்த இடத்தை விட வேண்டும். டேக் 10,000 அவுட் ஆஃப் செபுலோன் அண்ட் நப்தலி. அந்த செபுலோன் கோத்திரத்திலிருந்து நப்தலியில் கோத்திரத்திலிருந்து 10,000 பேரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். And go up to the Mount Tabor. இதோ தாபோர் மலைக்கு நீ போக வேண்டும். நான் என்ன செய்வேன் என்றால், சிசராவும் அவனுடைய சேனைகளை அங்கே இழுத்து கொண்டு வருவேன். ஐ வில் டிரா சிசரா அண்ட் ஆல் ஆஃப் தெம் டு த ரிவர் கைசன். இதோ என்ன சென்றால் அந்த கீசோ நதி அண்டையிலே அவளை கொண்டு வருவேன், உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் ப்ராபஸ். ஹல்லேலூயா. கேப்டன் கேப்டன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறார். ஆமென். அதான் பாராக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் அந்த 10,000ல் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க. உலகத்தில் ஆண்டவர் 10,000 பீப்புள் அங்கே செலக்ட் பண்ணுகிறார். ஆண்டவர் ஒரு கூட்டமான ஜனங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். நம்ம அந்த சோல்ஜர்ஸாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு என்று யுத்தம் செய்கிற சோல்ஜர்ஸாக இருக்கிறோம். கர்த்தர் வந்து நீங்கள் தாபோர் மலைக்கு போவோம். இதோ நான் வந்து சத்ருவை என்ன செய்வேன் என்றால், அந்த கீசோன் ரிவர் கைசன் இதோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன், உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அதான் அந்த இடம் தான் என்னது, அதுதான் அர்மகெடோன். அர்மகெடோனில் கொண்டு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அதான் ஃபைனல் பேட்டில். பின்பு என்ன, நீ அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆவாய். 20 வருஷம் அடிமைத்தனம் கொடூரமாக ஒடுக்கினான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது விடுதலையாகி ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா? இல்லை, பாராக் வாஸ் எ ஜெனரல். கேப்டன் இன் த ஆர்மி, கேப்டன். இன்னைக்கு ஆண்டவர் கேப்டனா இறங்கி வந்திருக்கிறார். பின்பு பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். கேப்டன் இப்பொழுது வந்திருக்கிறார், சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறார். நீர் யார்? யோசுவா கேட்கிறோம், நீர் யார்? எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்களுடைய விரோதியை சேர்ந்தவரோ? இல்லை, நான் இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாக இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. யோசுவா 5:14 வாசிக்கிறோம், அதே கேப்டன் தான் இப்பொழுது வந்திருக்கிறார். பாராக் அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறோம். நம்ம அந்த 10,000 எலெக்டட் பீப்புளாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உலகத்திலே வந்து ஒருவேளை 10,000 இருக்குமா அல்லது அதோட குறையா இருக்குமான்னு தெரியல. உலகத்தில் ஒரு கூட்டமான மக்களை சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் பாசைக்காலம் இருந்து அவர் தம்முடைய மனவாட்டியாக தெரிந்து கொள்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் வார் பண்ணுகிறோம், ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறோம். எந்த விதத்தில் நம்ம காம்ப்ரமைசிங் ஆக மாட்டோம், பிசாசோடு கூட ஒப்புரவாக மாட்டோம். நம்ம இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நல்ல போர் சேவகனாக நம்ம தீங்கு அணிவிக்கிறோம். நம்ம வந்து அந்த வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோம். ரிசீவ் த சேம் ரெவலேஷன். பாராக் என்ன செய்கிறான் என்றால் அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். இப்பொழுது தெபோராள சொல்லுகிறான், என்ன சொல்ற, நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன், நீ என்னோடு கூட வரமாட்டான், வரலன்னா நான் போக மாட்டேன். 8:00 வாசிக்க,
அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான்.
நீர் என்னோடு கூட வந்தால் போவேன். தெபோராளை பார்த்து சொல்றான், நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன், வராவிட்டால் நான் போக மாட்டேன். அந்த பெண்ணை அவன் கூப்பிடுகிறான், இந்த இஸ்ரியை யுத்தத்துக்கு கூப்பிடுகிறான். ஏன்னா ஒரு ப்ராஃபட்டஸ், அவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாள், அவள் எப்ராஹிம் மலையில் இருக்கிறாள். நீ வந்து என்னோடு கூட வரணும், கர்த்தர் உன்னை அழைக்கலையா, உன்னை வந்து யுத்தத்துக்கு போக சொல்கிறான்னு சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்கிறான், நீ என் கூட பா. உனக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார்ல, கர்த்தர் வந்து அந்த யாபேனை அந்த சிசராவின் கையில் ஒப்பு கொடுப்பாருன்ட்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்ல. உண்மையிலே நீ அந்த தீர்க்கதரிசனத்தை உரைச்சியன்னா நீ உனக்கு தைரியம் இருந்தால் என் கூட நீ பா. உன் தீர்க்க தரிசனம் உண்மை நீ விசுவாசித்தியன்னா நீ என் கூட வா. உனக்கு வந்து நீ வந்து அப்படி உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ அங்கேயே உட்கார்ந்து தீர்க்க தரிசனமே சொல்லிக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சாதிச்சு காமிக்கணும். கல்வரி டேபர்னாக்கில் வார்த்தை இருக்குன்னா கல்வரி டேபர்னாக்களுக்கு வரணும். நம்ம வேற ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அது ரைட்டாக இருக்கு ரைட்டாக இருக்குன்னு கூடாது. ரைட்டாக இருந்தினா நீ வா, நீ வந்து ஐக்கியப்படு. ரைட்டா இல்லாத இடத்துல ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்க, பார்ட்ஸ் வேர்டில் ஏன் இருக்கிற, நீ ஃபுல்னஸ்ஸா வேர்டுக்கு வா. ரைட்டு, அந்த பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்றார், அவர் நல்ல பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ ஏன் தவறான இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க, நீ ஏன் நப்தலி, நீ வந்து எப்ராஹிம் மலையில இருக்கிற, நீ ஏன் கூட தாப்போ இருக்கு, நீ வா. ஹல்லேலூயா. அதே போல தான் உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா சொல்லணும், நீ ரைட்டுன்னு சொல்றல்ல, அப்ப நீ அந்த இடத்த விட்டு வெளியே வா. நீ போற இடம் தவறா இருக்கு, நல்ல மெசேஜ் இல்லை, அங்க சரியான வெளிப்பாடு இல்லை, ஏன் அங்க இருக்கிற, நீனும் வா. நீ தாபோருக்கு வா, நீ கல்வாரிக்கு நீ வா, நீ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வா, நீ பார்ட்ஸ் வேர்ட்ல இருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வா. இங்க வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணு, என்னோடு கூட நீ யுத்தத்துக்கு தைரியம் இருந்தா நீ வா. நீ ப்ராபசியை மட்டும் சொல்லிக்கிட்டு அங்கே இருந்து பயந்துகிட்டு அங்கேயே உட்காந்து என்ன, நீ வா யுத்தத்துக்கு வா, யுத்த களத்துக்கு வா. அதுதான் நப்தலி சொல்லுகிற காரியம். அந்த அப்ரஷர் வந்து 20 இயர்ஸாக அவன் வந்து ஏன் அவங்கள ஒடுக்கினான் என்றால் அவங்ககிட்ட இருப்பு ரதம் இருக்கு, இவங்ககிட்ட இருப்பு ரதம் இல்லை. 900 இருப்பு ரதம் வச்சுருக்கிறான், அதை வச்சு தான் அவங்கள மடக்கினான். இந்தியாவை வந்து இங்கிலாண்டுக்காரங்க வந்து இந்தியாவை பிடிச்சாங்க, 200 வருஷம் ஆளுகை செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். காரணம் வந்து அவங்ககிட்ட நவீன யுத்தங்கள் இருந்தது. இந்தியா சிற்றரசல்கிட்ட அந்த நவீன யுத்தங்கள் இல்லை. அவங்க நவீன யுத்தங்களை வச்சு தான் இந்தியா தேசத்தை அவங்க கைப்பற்றினாங்க. அதே போல் எந்த நாட்டில் நவீன யுத்தங்கள் இருக்கிறதோ, யுத்த ஆயுதங்கள் இருக்கிறதோ, அவங்க வந்து மற்ற நாடை ஜெயிக்க முடியும். அதே போல் இவங்ககிட்ட வந்து யாபின்கிட்ட வந்து இருப்பு ரதங்கள் இருக்கிறது, இவங்ககிட்ட இருப்பு ரதங்கள் இல்லை. அதனால் இவங்க வந்து அவங்கள மேற்கொண்டாங்க. 20 வருஷம் கொடுமையாக ஆளுகை செய்தார்கள். இப்பொழுது விடுதலை வேண்டும். விடுதலை வேண்டும் என்றால் ஒரு ப்ராபசி வேண்டும். அங்கே ப்ராபசி வருகிறது, அந்த வேர்டு வந்து அவங்களுக்கு ஃபெய்த்தை ஏற்படுகிறது. பின்பு தே ஆக்டட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் செயல்பட்டார்கள். ப்ரோபசியை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கல, அவங்க யுத்தத்துக்கு போனார்கள். ஆக்டட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட். இப்பொழுது தெபரால தான் சொல்றான், நீ தீர்க்கதரிசனம் உரைக்கிறாள், நீ தீர்க்கதரிசன படி நடந்து காட்டு, நீனும் வா யுத்தத்துக்கு. அதே போல நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம அதை ஆக்டட் அப்பான் த வேர்டு, இதை ஆக்ட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது வந்து கிரியையில் இருக்கிறது. நீ வந்து புறப்பட்டு வா என்று அவன் சொல்லும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறார், நிச்சயமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்றார். ஐ வில் ஷேர்லி கோ வித் தீ. அந்த வந்து என்ன செய்யணும், அந்த ஒரு பெண்ணுக்கு அது கொடுக்கப்படும். அந்த மேன்மையானது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படும். சிசராவை ஆண்டவர் ஒரு பெண்ணின் கையில ஒப்பு கொடுப்பார். இப்பொழுது மறுபடியும் அவள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். ப்ரோஃபசி அகைன், சி ஹேஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அவளுக்கு ஆவியின் ஏவுதல் வந்து, சி ஹேஸ் அ ரெவலேஷன். அவளுக்கு வெளிப்பாடு வருகிறது. காட் இஸ் கோயிங் டு யூஸ் டு ஹானர் இன் திஸ் பேட்டில். ஆண்டவர் ஒரு பெண்ணை வந்து இந்த மேன்மைப்படுத்த போகிறார் என்று அவள் சொல்லுகிறாள். இவன் 10,000 பேரோடு தாபூருக்கு வருகிறான். அங்கே இவள் வந்து தெபராளும் அங்கே வருகிறாள். யாபீன் வந்து இப்பொழுது இந்த நியூஸ் வந்து கேள்விப்படுகிறான். சிசரா கேள்விப்படு, யாபீனும் சிசராவும் கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த இதை மாதிரி யுத்தத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, இப்பொழுது அவங்க கலகம் பண்ணுறாங்க, அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை ஆகணும், நீ அவங்க கலகம் பண்ண யுத்தம் பண்ண அங்கே ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஒன்று கூடி வந்திருக்கிறாங்கன்னு இந்த நியூஸை வந்து சிசரா கேட்குறோம். முதல்ல ஒருத்தர் யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகும் பொழுது இன்னொன்று நம்ம கேள்விப்படுறோம். சைனா வந்து அருணாச்சல பிரதேசத்தை பிடிக்க பார்க்கறது, சில இடங்களை அதை பிடிச்சிட்டாங்க, அவங்க ஏற்கனவே பிடிச்சிட்டாங்க, இந்தியா விட்டு கொடுத்துட்டு, இந்தியாவால் அதை ரீக்ளைம் பண்ண முடியல. அதனால் அவங்க அந்த நியூஸை கேட்ட உடனே இந்தியா வந்து யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகும். நேரு காலத்தில் சைனாட்ட இந்தியா ரொம்ப தோல்வி அடைந்தது, அநேக பேர் மரித்தார்கள். சைனா எப்பொழுதுமே நமக்கு அகைன்ஸ்ட் தான், பாகிஸ்தான் எப்பொழுதுமே நமக்கு அகைன்ஸ்ட் தான். அவங்க யுத்தத்துக்கு கூடி வரும் பொழுது உடனே நம்மளும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகும். இல்லை இப்பொழுது இதோ இங்கே பாராக் யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறான், தெபரால் கூட இருக்கிறாங்க, 10,000 பீப்புள் அங்கே தாபோர் மலையில் இருக்கிறாங்க. உடனே இந்த நியூஸ் கேட்ட உடனே அவன் வந்து எல்லாம் ஒன்று திரட்ட ஆரம்பித்தான். தன்னுடைய ரதங்கள் 900 இருப்பு ரதத்தை ஒன்று சேர்க்கிறான். அவன் 100,000 காலாட்களை ஒன்று சேர்க்கிறான். பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களையும் கூட்டிக் கொள்ளுகிறான். அதெல்லாம் 100,000-200,000 பேர் வராங்க. அவங்க 10,000, இவங்க 100,000-200,000. அவங்களுக்கு எந்த இருப்பு ரதங்களும் கிடையாது. அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இருப்பு ரதங்கள் இருக்கிறது, 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது, டேங்க்ஸ், பெரிய பெரிய டேங்க்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அவங்க கூட கத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 Kings 6:16 எலிசா சொல்லுகிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 1 Kings 4:4 இதோ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம தான் மெஜாரிட்டி. நமக்கு நமக்கிட்ட இருக்கிறவர் ஹீ இஸ் மைட்டி. அவர் வந்து வல்லமை உள்ளவராக இருக்கார், பெரியவராக இருக்கிறார், கிரேட்டர் தேன் த எனிமி. அவர் சத்ருவை காட்டிலும் மேலானவராக இருக்கிறார். இப்போ கேதேசில் இருந்து அவங்க வந்து எங்கே போகிறாங்க, தாபோருக்கு போகிறாங்க. வாக்கிங் இன் த ப்ரோபசி, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். தே ஆர் வாக்கிங் இன் த அன்ஃபோல்டிங் ஆஃப் த மிஸ்ட்ரி ஆஃப் த ப்ரோபசி பீயிங் ஃபுல்ஃபில்ட். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார்கள். நீங்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறீங்க. கடைசி காலத்தில் ஒரு மனவாட்டி அவர் பண்ணாங்க, நீங்கள் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறீர்கள். நீங்கள் ப்ரோஃபஸியில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம மேரேஜ் சப்பருக்கு நம்ம போகிறோம், ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணத்துக்கு, அது ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஸ்டாப் தான், கொஞ்சம் நேரம் அங்கே நம்ம இருக்கிறோம். அதன் மீது நம்ம கீழே இறங்கி யுத்தத்துக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட யுத்தத்துக்கு வருகிறோம். அந்த தெபோரா வந்து அவள் என்ன செய்யறாள், பாராக்கோடு யுத்தத்துக்கு வருகிறாள். 10,000 பீப்புள் அங்க இருக்கிறாங்க. ஒரு சேனையானது மலையிலிருந்து இறங்கி வருகிறது. இங்க சாத்தான் வந்து என்ன சொன்னால், இங்க சிசரா இந்த கீசோன் ஆற்றண்டையிலே அவன் 100,000 மேல எல்லாரையும் கூட்டி இருக்கிறான். 900 இருப்பு ரதங்களை கொண்டு வந்திருக்கிறான். பாருங்க ரெண்டும் வந்து எப்படி மேட்ச் ஆகுமா. இது 10,000, இது வந்து 1,00,000 இருந்து 2,00,000, 900 இருப்பு ரதங்கள். நீங்க மேரேஜ் சப்பருக்கு மேல போறீங்க, நீங்க தாபோருக்கு போறீங்க, மேரேஜ் சப்பருக்கு தாபோருக்கு போறீங்க, பின்பு இறங்கி வர்றீங்க. எங்க இதுக்கு இறங்கி வர்றீங்க, யுத்தம் செய்வதற்கு இறங்கி வர்றீங்க. பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கிறது, வசனம் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. வெளிப்படுத்தல் 19:11 இருந்து நீங்க 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கு. பின்பு வானம் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் அவருடைய கண்கள் அக்னி ஜுவா, அவர் நீதியா நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய சரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இப்பொழுது கத்தர் அங்கே இருக்கிறார், தாபோர் மலை. அதுக்கு பின்பு 14 வாசிக்கும் பொழுது, பின்பு பரலோகத்தின் சேனைகள் சுத்தமும் வெண்மையுமான வஸ்திரம் தரித்தவளாய் வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அதுதான் வந்து 10,000 அந்த 10,000 பீப்புள், அதுதான் பிரைடு. நம்ம வெள்ளை குதிரையில் ஏறி நம்ம பிரயாணம் செய்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இருப்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார். அவர் சர்வ பலமுள்ள தேவனுடைய உக்கர கோபம் ஆகிய மதுவுள்ள ஆலயம் மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுப்பப்பட்டது, அங்கு எழுதப்பட்டிருந்தது. அதன் பின்பு நீங்க வாசித்துக் கொண்டே போகும் பொழுது, இதோ பூமியின் ராஜாக்களும் மிருகமும் பூமியின் ராஜாக்களும் குதிரையின் மேல் ஏறி இருந்தவர்களும் அவருடைய சேனை. குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் அங்க ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய சேனை நீங்களும் நாங்களும். நம்ம மேல போயிருக்கிறோம், மேல போயிட்டு வர்றோம். அவன் தாபோர் மலைக்கு போறான், பின்பு யுத்தம் பண்ண வரான். இதோ கீசோன் ஆற்றண்டையில வருகிறான், எதிரி அங்க இருக்கிறான். மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருந்தவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவளும் அதன் சொருபத்தை வணங்களுமாகிய கள்ள தீக்கு தேசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரியிற அக்னிக் கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் எரியவனுடைய வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தியாயின. இந்த யுத்தம் தான் நம்ம செய்ய போறோம். வெளிப்படுத்தல் 19:11-21. பாராக்கும் அந்த 10,000 பேர் இறங்கி வர்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம வெள்ளைக்குதிரையில இறங்கி வருகிறோம். நம்ம வெட்டிங் சப்பரை முடிச்சிட்டு நம்ம வர்றோம். வரும் பொழுது இங்க ஆன்டி கிரைஸ்ட் இருக்கிறான், மிருகம் ஆளுகை செய்கிறது. இதோ அவன் வந்து உலகத்தின் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் தன் பக்கமா வைத்திருக்கும் பொழுது இந்த யுத்தத்திலே அவன் தோல்வி அடைகிறான். அக்னிக் கடலில் தள்ளப்படுகிறான். பறவைகள் யாவும் அவனுடைய மாம்சத்தினால் திருப்தியாயின. பின்பு நம்ம 20 என்ன வாசிக்கிறோம், 1,000 ஆளுகையை வாசிக்கிறோம். நம்ம உலகத்தையே 1,000 ஆளுகை செய்ய போகிறோம். ஆமென்,
ஆமென்.
எங்க இருக்குது இது? நியாயாதிபதிகள் 4 எழுதியிருக்கு. அது எங்க முடிவடைகிறது? வெளிப்படுத்தல் 19 முடிவடைகிறது. இப்பொழுது என்னன்னா, ஏற்கனவே வந்து தெபராளுக்கும் பாராக்குக்கும் என்ன தெரியும் என்றால், சத்ரு தோல்வி அடைந்து விட்டான். யுத்தம் தொடங்குவதற்கு முன்னதாகவே அவங்களுக்கு யுத்தத்தின் முடிவை பற்றி தெரியும். என்ன முடிவு என்றால், சிசரா வந்து ஒப்பு கொடுக்கப்படுவான், அவன் தோல்வி அடைவான், அவன் கொல்லப்படுவான். ஹலலுயா. உங்களுக்கு முன்னகூட்டியே முடிவு தெரியும். ஹலலுயா. சாத்தான் தோல்வி அடைவான், அக்னிக் கடலே தள்ளப்படுவான். நம்ம ஜெயத்தை பெறுவோம், நம்ம ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? வாக்கிங் இன் ப்ரோபெடிக் விஷன். அவங்க வந்து ஒரு தீர்க்க தரிசனத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ் வேர் ஆல்ரெடி சீயிங் எ டூம்டு எனிமி. அந்த சத்துரு அங்கே வந்து முடிவடைந்தான் என்று அவங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியும். அதனால நம்ம வெட்டிங் சப்பர்ல இருந்து இறங்கி வரோம். எதுக்காக? யுத்தம் செய்வதற்காக வருகிறோம். சாத்தானே அவனுடைய சேனைகளை பூமியின் ராஜாக்கள் எல்லாரையுமே ஜெயித்து நம்ம 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்வதற்காக இறங்கி வருகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது யாகேல் என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணை குறித்து நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். சிசராவுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. எல்லா ரதங்களையும் அவன் கூட்டிக் கொண்டு போகிறான். 13 வாசிக்கலாம்.
சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் பிரஜாதிகளில் பட்டணமாகிய அரோசியத்தில் இருந்து கீசோன் பள்ளத்தாக்கு
900 டேங்க் அங்க டேங்க்ஸ் இருக்கு. எங்களுக்கு ஒரு டேங்க் கூட கிடையாது. சம்ஹார் வந்து ஒரு தாற்றுக்கோலை வைத்து 600 பெலிசர்களை கொண்டான். அவன் வந்து விவசாயம் செய்யறான். ஆனா அவங்க இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறாங்க. 900 இருப்பு ரதங்களை செய்யணும்னா எவ்வளவு இரும்பு தேவை? அப்போ அவங்க வந்து இரும்பு மைன்ஸ கண்டுபிடிக்கணும். அது மாத்திரமல்ல அந்த அயன் இண்டஸ்ட்ரியை அவங்க வைக்கணும். அந்த இரும்பு குணந்து அதை ஆயுதங்களாக செய்ய வேண்டும், டேங்க் செய்ய வேண்டும். அப்போ அவங்க இண்டஸ்ட்ரியல் ஏஜில் இருக்கிறாங்க. இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஏஜில் இருக்கிறாங்க. இவங்க விவசாயம் தான் தெரியும், இண்டஸ்ட்ரி கிடையாது. அவன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறான், இருப்பு ரதங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். இவங்களுக்கு கம்யூனிகேஷன். அவனுக்கு வந்து யுத்தம் தொடங்க போகுது. அங்கே வந்து பாராக் வருகிறான்னு சொன்ன உடனே அவன் வந்து அவன் நியூஸ் அனுப்பி எல்லாரையும் ஒன்று சேர்த்து விடுகிறான். மொபிலைசிங் த வார். இதோ அந்த வார் அவன் ஒழுங்குபடுத்துகிறான். ஆனால் இவங்களுக்கு எங்க இருந்துன்னா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மேல இருந்து வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இதோ கீஸ் அவனை வந்து நான் இந்த கீசோன் ஆற்றண்டையில கொண்டிருக்கிறேன், நீ தாபோர் மலைக்கு வா. யுத்தத்துக்கு போகும்போது அவன் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஹெவன்ல இருந்து வருது. அவன் வந்து என்ன சென்றால் அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சிருக்கிறான். எல்லாரையும் ஒன்று திரட்டி அவனும் குயிக்கா யுத்தத்துக்கு வருகிறான். அவனுக்கு கம்யூனிகேஷன் இருக்கிறது. கெட்டிங் ரெடி ஃபார் த வார். இதை ரெடி அங்க யுத்தத்துக்கு அவன் ஆயத்தமாயிருக்கிறான். இவனுக்கு வந்து பாராக்குக்கு வந்து பல்லகத்திலிருந்து நியூஸ் வருது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு அங்க இருந்து நியூஸ் வருது. ஹல்லேலூயா. ப்ரோபெட்டிக் வேர்டு நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. 20 வருஷம் அவன் அவர்களை ஒடுக்கினான். இப்பொழுது அது முடிவுக்கு வருகிறது. இங்க 2 உமன் இருக்கிறாங்க, 2 பெண்கள். ஒன்னு தெபோரா, அவள் வந்து ஜூபிஸ் உமன், அவள் யூத ஜாதியை சேர்ந்தவள். ஆனால் ஜெயல் வந்து ஜென்டைல் உமன், புறஜாதி பெண்ணாக இருக்கிறாள். 2 உமன், ஒன்னு ஜூபிஸ், இன்னொன்னு வந்து அந்த ஜென்டைல் உமன். ஜூபிஸ் உமன் வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள், giving prophecy. ஆனால் வந்து இந்த ஜென்டைல் உமன் எக்ஸிக்யூட்டிங் த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை செலுத்துகிறாள். இன்னைக்கு நீங்க நியாய தீர்ப்பை செலுத்துறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜென்டைல் உமன். இதை ஜூபிஸ் உமன் நம்மளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். கத்தர் என்ன சொன்ன கடைசி நாளிலே என்ன செய்வார் என்றால், கரைதரை முதலானைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் மகிமையுள்ளது பழையற்றதுமான ஒரு சபையை வந்து அனுப்புவார். 5:27 வாசிக்கலாம்.
கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையா இதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
கர்த்தர் வந்து ஒரு சபையை கடைசி காலத்துல எழுப்புகிறார். கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த ரீசன் ஃபார் ஹிஸ் டெத். சிலுவையிலே அவர் மறித்த நோக்கம் என்னவென்றால், கடைசி காலத்துல கரை திரை இல்லாத ஒரு மனவாட்டி பெறுவாள். அது ஒரு ப்ராபசியா சொல்லப்பட்டது. தெபோரா ப்ராபசி உரைத்தாள். ஆனா இப்பொழுது அங்க ஜெயல் காட்சியில வருகிறாள். ஜெயல் ஒரு ஜென்டைல் உமன். நம்ம ஜென்டைல் பிரைடா இருக்கிறோம். நம்ம எக்ஸிக்யூட்டிங் த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை நம்ம செலுத்துகிறோம். சாத்தான் நம்முடைய காலடியிலே கிடக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய காலடியிலே அவனை நசுக்கி போடுகிறார். ரோமர் 16:20.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார்.
சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். இந்த ஜெயலுடைய காலடியில அந்த என்ன சொன்னால், கத்தர் வந்து அந்த சிசராவை 900 இருப்பு ரதம் வைத்திருந்த அவன் வந்து கிரேட் வாரியர். அந்த கிரேட் வாரியரை வந்து அவ காலின் கீழே அங்க செத்து கிடக்கிறான். கத்தர் அங்க நசுக்கி போட்டு விட்டார். ஹல்லேலூயா. இதுதான் கடைசியா நடக்க போகுது. உங்க காலு கீழே சாத்தான் கிடக்க போறான். எப்படி பாஸ்டர் பைபிள்ல சொல்லியிருக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. கடைசியா சாத்தான் நம்ம காலில் வந்து விழுவான். எஸ்தர் காலில் ஆமான் போய் விழுந்தான். எஸ்தர் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். ஏதோ சாத்தான வந்து என்ன ஆமான் காலில் விழுந்து கெஞ்சதுக்காக விழுந்தான். பிறகு தூக்கில் அவனை போட்டாங்க. எல்லாம் பிசாசுக்கு ஜெயிப்பது மாதிரி தான் தெரியும். அவன் இப்போ உலகத்தையே ஒன்று சேர்த்து அவன் பவரில் இருக்கிறதுனால, பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவர், அந்த டெமனிக் பவர் இருப்பதுனால நான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் நினச்சா எல்லாமே ஒரு ராத்திரியில ஒரு ஆர்டர் கொடுத்தனா எல்லா பணம் செல்லுபடி ஆகாம போயிடும். எனக்கு அவ்வளவு பவர் இருக்குது. எவ்வளவு நாளைக்கு ஆண்டவர் விட்டுக்கிட்டு இருப்பாரு. சாத்தான் உலகத்தையே தன் வசமாய் கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்காருவான். அவன் வந்து ஒரு தேவனாக ஆராதிக்கப்படுவான். உலகத்தின் அதிபதியாக மாறுவான். உலகத்துக்கே ராஜாவாக மாறுவான். ஆண்டவர் அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறார். அவன் என்ன செய்வான் என்றால், பின்பு மனவாட்டியின் காலிலே அவன் கத்தர் அவனை நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. டூ மென், ஒன்னு ஜூபிஸ் மென் தெபோரா, அவ ப்ராபசி உரைக்கிறாள். இது அல்பா பிரைடு, இங்க ஒமேகா பிரைடு. யார் என்றால் இந்த ஜெயல். ஹல்லேலூயா. அந்த யாகேல் என்ன செய்கிறாள் என்றால், அங்க சுத்தியில எடுத்து வலது கையில சுத்தியில பிடிச்சு இடது கையில என்றால் அந்த கூடார ஆணியை வச்சு அட்டி அட்டின்னு வேகமாக அடிக்கும் பொழுது அவன் செத்து கிடந்தான். அவருடைய காலடியில செத்து கிடந்தான். சாத்தான் உங்களுடைய காலடியில் அவன் வந்து அவன் சிசராவாக இருக்கிறான். 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. அவன் ரொம்ப பலசாலி தான். இதோ நம்ம மவுண்ட் தாபோருக்கு வந்திருக்கிறோம். அவன் வந்து ரிவர் கைசன். இதோ அந்த கீசோன் ஆற்றண்டையில் வந்திருக்கிறான். நம்ம வந்து 10,000, அவங்க வந்து 2 lakh பீப்புள் வந்திருக்காங்க. அவன்கிட்ட அங்கே வந்து 900 இருப்பு ரதம் இருக்கிறது. எல்லாம் அவனுடைய சேனை ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சேனை சின்ன சேனை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனு சொல்லுவார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நம்ம சிறுமந்தையாக இருக்கிறோம். எங்கள் சர்ச்சி ரொம்ப பெருசு. நாங்கள் எங்கள் சர்ச்சிக்கு இத்தனை பேர் வராங்க, 30,000, 40,000 பேர் வர்றாங்க. எங்களுக்கு பிரான்ச் வச்சு உலகம் முழுசும் இருக்கிறது. ரைட்டு. அதுதான் வந்து நீங்கள் மனவாட்டி இல்லைங்கிறத நிரூபிக்கு. நீங்கள் மனவாட்டியாக இருந்தால் கொஞ்சம் பேராக இருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் இருக்குன்னு பெருமை பாராட்டிங்கன்னா உங்கள் சபையானது வீழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அவ்வளோ நாங்கள் 50,000, 60,000ங்கிறாங்க. அவ்வளோ எங்களுக்கு 100 சபை இருக்குது, 200 சபை இருக்குது. இங்கே இவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதுதான் வந்து நீங்கள் உங்கள் கூட கத்தர் இல்லைங்கிறதுக்கு அடையாளமே அதான். ஈவன் 10,000, அவங்க வந்து 2 lakh இருக்கிறாங்க. 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. கத்தர் வந்து இது அந்த பெரிய சேனையை வந்து இந்த சின்ன சேனை கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. என்னென்றால் கத்தர் அவங்களோடு கூட இருக்கிறார். அங்கே தெபோரா அங்கே இருக்கிறாள். ஹல்லேலூயா. ப்ரோஃபசி உரைக்கிறாள். ஹல்லேலூயா. இது அந்த லிட்டில் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க வந்து பெரிய சேனையை ஜெயிக்கிறாங்க. சகரியா 12:13, சகரியா 14:4 வசனங்க. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த கடைசியில் நடக்கிற யுத்தத்தை சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக, எருசலேமுக்கு விரோதமாக அவர்கள் வரும் பொழுது அவர்கள் எல்லாருமே வீழ்ச்சி அடைகிறார். கடைசி யுத்தத்தில் சாத்தான் வந்து கடைசி யுத்தத்தில் தோல்வி அடைவான். 15 வசனத்தை வாசிக்கலாம். 15 வசனம், கத்தர் சிசராவி அந்த எல்லா ரதங்களையும்
சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கரிக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனார்.
கத்தர் சிசராவை அங்கே கலங்கடித்தார். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணுகிறாங்க. வானத்திலிருந்து யுத்தம் பண்ண, நட்சத்திரங்கள் தங்கள் அயனத்திலிருந்து யுத்தம் பண்ணின என்று 15 நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் வானத்திலிருந்து ஸ்டார் வார் நடக்குது. என்ன சார்பார் நடக்குது? பாராக்கு கீசோன் ஆற்றண்டையில வருகிறான். கீசோன் ஆற்றிலே வெள்ளம் போகிறது, மழை பெஞ்சி வெள்ளம் அதிகமா போகுது, ஃப்ளட் அங்க வருது. அதனால சேரா இருக்கிறது, இந்த இருப்பு ரதங்கள்லாம் சேர்ல போய் சிக்கிக்கிட்டு கத்தர் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுகிறார். இருப்பு ரதங்கள் எல்லாம் சேத்துல சிக்கிக்கிட்டு அந்த ரதங்கள் என்னச்சுன்னா உருள, அது வந்து நகரல, மூவ் ஆகல, குதிரைகள் வந்து திணறுது, சத்தம் போடுது, இழுக்க முடியாம ரதம் வந்து சிக்கல் ஆகி போச்சு. எதிர்பாராத விதமாக சேத்துல மாட்டிக்கொண்டது. அங்க மழையும் வந்ததுனாலே, ஃப்ளட் அங்க வந்ததுனாலே அந்த கீசோன் ஆற்றண்டையிலே இவன் இந்த ரதங்கள் எல்லாமே சிக்கி கொண்டது. அதனால அவன் வந்து பாராக் வந்து ஈஸியா அவங்கள வெட்டி போட முடிந்தது. பாராக் வந்து ஈஸியா எல்லாரையும் ஜெயிச்சிட்டான், எல்லாத்தையும் பட்டய கருக்கினால வெட்டினான், ஒருவன் கூட தப்பிக்கலன்னு பைபிள போட்டு, பைபிள் வந்து பொய் சொல்லாது, ஒருவன் கூட தப்பிக்கலன்னா யுத்தத்துல எப்படி கொஞ்சம் பேர் தப்பிச்சிருவாங்க, இங்க ஒருவன் கூட தப்பிக்கல. ஏன்னா அவங்க வசமா சிக்கிக்கிட்டாங்க, கத்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணிட. பார்வோன் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவங்களை கலங்கடித்தார். கலங்கடிக்கும் பொழுது உருளைகள் கலர ஆரம்பித்து விட்டது. அந்த ரதத்தில் இருந்த உருளைகள் கலந்த உடனே வண்டி அங்கே குதிரைகளை இழுத்து கொண்டு போக முடியல. இவங்க ஸ்லோவாக போறதுக்குள்ள அவங்க அந்த கரை போயிட்டாங்க. ஏனென்றால் கத்தர் யுத்தம் பண்ணுகிறார். இப்போ அங்கே இந்த பாராக்குக்காக கத்தர் யுத்தம் பண்ணும் பொழுது இவனுடைய இருப்பு ரதங்களை தான் இவன் நம்பி இருந்தான். அதெல்லாமே சேத்துல மாட்டிக்கொண்டு குதிரைகள் வந்து இழுக்க முடியாம திணறி கொண்டிருக்கும் பொழுது இவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, எல்லாத்தையும் பாராக் வெட்டி போட்டான். அப்பொழுது சிசரா வந்து கால்நடையாக அவன் வந்து ரதத்தை விட்டு போகிறான். 17 வாசிக்கலாம்.
சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். சிசரா கால்நடையாக கேனேனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூட
சிசரா கால்நடையாக ஓடினான். ரதத்தை ரதம் சிக்கிக்கிட்டு ரதம் மூவ் ஆகல, அதனால ரதத்துல தப்பி ஓட முடியல. அவன் வந்து கால்நடையாக போகும் பொழுது யாகேல் அங்க இருக்கிறாள். நீ பயப்படாதையும் வாரு, எங்க வீட்டுக்குள்ள வாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து அங்க வருகிறான். ஜமுக்களத்தால மூடுகிறான். 18-19 வாசிக்கிறான்.
யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னால், அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்த போது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடி,
ஒரு சமுக்காலத்தினாலே மூடுகிறாள். பின்பு அவன் கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்கிறான். அத்தவசம்
அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமா இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்தவனுக்கு குடிக்க கொடுத்து,
அவள் குடிக்க தண்ணி கேட்கும் பொழுது அவள் கோட் மில்க் கொடுக்கிறாள். சரித்திரக்காரங்க என்ன சொல்லனா, கோட் மில் வெள்ளாட்டு பாலை கொடுத்தாலும் அவட்ட வெள்ளாட்டு பால் துருத்தியில இருக்கிறது, அதனால வெள்ளாட்டு பால் சூடா இருக்கிறது. இதை என்ன சென்றால் வெள்ளாட்டு பாலை அவள் குடிக்க கொடுக்கிறாள். அதனால நல்லா அவனுக்கு தூக்கம் வந்து விட்டது. சமுக்களத்தை எடுத்து மூடினாள். பின்பு என்ன செய்தாள்? 21 வாசிக்கலாம்.
பின்பு ஏபேரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடாராணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு,
கூடாராணி எடுத்தா, கூடாராணின்னு அவ்வளவு நீளம் இருக்காது. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஆணி ஒரிஞ்சியில ஒரு ஜான் இருக்குன்னு நினைக்காதுங்க, நீள ஆணி. கூடாரத்தை பிடிச்சு இழுத்து கட்டுறது, அங்க டென்ட் போடுவாங்க, டென்ட்டை இழுத்து கட்டுறது. அதனால கூடாராணி இவ்வளவு நீளம் இருக்கும். அதனால அந்த ஆணியை எடுத்து அவன் தூங்கி கொண்டு போல கரெக்டா அந்த நெத்தியில வைக்கிறா, கை காலில் அடிக்கல, நெத்தியில கரெக்டா வச்சு என்ன வேகமா டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும் பொழுது அது அவனுடைய நெற்றியை பிளந்து கொண்டு தரையில போய் புதைந்து விட்டு அவன் செத்து அப்படியே கிடக்கிறான். பாருங்க, ஒரு காரியம் நிகழ்வதற்கு முன்னதாக அங்கே சொல்லுவது அதான் தீர்க்க தரிசனம். ஒரு பெண் கையில ஒப்பு கொடுப்பாரு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாயிட்டு. அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்ட பெண் இந்த யாகில். அதே போல கடைசி காலத்திலே ஆண்டவர் ஒரு சபையை பெறப்போகிறார், கரைதிரை இல்லாத ஒரு சபை. அந்த சபையை ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுவாள், எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது நீங்க அந்த ப்ராபசியினுடைய நிறைவேறுதலா இருக்கிறீர்கள். யூ ஆர் த ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் த ப்ராபசி. ப்ராபசி பிகம் ஹிஸ்டரி. தீர்க்க தரிசனமானது உங்கள் வாழ்க்கையிலே அது சரித்திரமாக மாறிவிட்டது. நீங்க ராப்சர்ல பங்கு பெறப்ப முன்னக்கூட்டியே அது சொல்லப்பட்டது. எவரால் அங்க ப்ராபசி உரைக்கிறாள், அந்த ப்ராபசியினுடைய நிறைவேறுதல் தான் யாகில். நடப்பதற்கு முன்னதாகவே கத்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஆம்னிசைன்ட் காட், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஃபியூச்சர் லைஃப் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய முடிவு எப்படி இருக்குன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். என் காலங்கள் அவர் கரத்திலே இருக்கிறது, ஹல்லேலூயா. என் லைஃப் நான் அவருக்கு டெடிகேட் பண்ணினேன் என்றால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஃபியூச்சர் லைஃப் குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய கருத்துல இருக்கிறது, அது நன்மைக்கே இதுவாய் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால இப்பொழுது இந்த ஜெயலை குறித்து அங்கே ப்ராபசி உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ராபசியிலே சொல்லப்பட்ட ஒரு இஸ்ரி அந்த பெண் வந்து அவள் ஜெயலாயிருக்கிறாள். ஹல்லேலூயா. ஒரு குடும்பமான மக்கள் மேலே போறாங்க, அதுல நீங்க அந்த ப்ராபசி நிறைவேறுதலா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ப்ராபசி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஜென்டைல் பிரைட், என்டைம் பிரைட், கடைசி கால மனவாட்டிக்கு அவள் அடையாளமாக இருக்கிறாள். தேர் இஸ் அ பிரைட் இன் திஸ் அவர் ஹூ ஹேட் பீன் ப்ராபசைங் அண்ட் ஸ்டெப்பிங் இன் டு ஹர் ஓன் ப்ராபசி. அந்த ப்ராபசிக்குள்ளாக நம்ம இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தி ப்ராபசி உரைக்கிறா, ஒருத்தி வந்து அது நிறைவேறுதல் ஆயிருக்கிறாள். எக்ஸிக்யூட்டிங் த ஜட்ஜ்மெண்ட், அந்த சிசரா மேல நியாய தீர்ப்பை செலுத்துகிறாள். ஹல்லேலூயா. பாருங்க அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது, எவ்வளவு ஞானம் இருக்கு, டாக்டிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. புறாக்களை போல கபடத்தலாயிருங்கள், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்கள். நம்ம வந்து ஞானமா இருக்கணும். சாத்தான் எப்படி கிரியை செய்வான்னு தெரியும். அவள் தந்திரமா, நீர் பயப்படாதையும் எங்க வீட்டுக்கு வாரோம், கால்நடையா வர்றான், இங்க வாரும், பயப்படாதையும் வர்றாங்க. பின்பு ஜமுக்களத்தை எடுத்து மூடுகிறாள், தண்ணி கேட்டா பாலை கொடுக்கிறா. தூங்கின உடனே அவளோட எவ்வளவு ஞானமா செயல்படுறா, எவ்வளவு குயிக்கா செயல்படுகிறா. சுறுசுறுப்பான பெண் அவள், சோம்பேறி பெண் கிடையாது. சுறுசுறுப்பான பெண், ஞானமுள்ள பெண், புத்தியுள்ள ஒரு ஸ்திரி. அவள் தேவனுடைய ஜனங்களுக்காக செயல்படுகிறவள். அவள் தேவனுடைய ஜனங்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவள் வந்து செயல்படுகிறாள். இதை என்ன சொன்னால், அங்க கூடாராடி நெத்தியில வைக்கிற, கரெக்டா நெத்தியில வச்சுட்டு வேகமா அடிக்கிறாள். ரொம்ப ஸ்லோ அடிச்சா போச்சு, அவன் துடிச்சு எழும்பிடுவான். அவனால ஸ்பீடா அடிக்க, அவன் பெரிய பலசாலி. இவள் வந்து ஸ்பீடா அடித்தனால என்ன சொன்னால், அந்த குயிக் ஒர்க் அவள் செய்கிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு குயிக் ஒர்க் பண்ணணும், புத்தியுள்ள பெண்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஃபுல்னஸா வேலில் கொண்டு வந்திருக்கிறார். சாத்தானே நம்ம கையில ஒப்பு கொடுப்பதா சொல்லி இருக்கிறார். நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், டல்லா இருக்கக்கூடாது, நம்ம குயிக்கா செயல்பட வேண்டும். ஆமென். அதனால கர்த்தர் வந்து ஒரு பெண் கையில ஒப்பு கொடுத்தார். பாராக் அண்ட் தெபரா இன் யூனியன், ரெண்டு பேரும் ஐக்கியப்பட்டு அங்கே யுத்தத்துக்கு போகிறார்கள். அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் இணைந்து இந்த கடைசி கால ஊழியத்தை நம்ம செய்கிறோம். இது சாத்தானுக்கு விரோதமானது, பாதாளத்தின் வாசல்கள் இதற்கு விரோதமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த வாசல்கள் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது என்று நமக்கு ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம ஃபைனல் மினிஸ்ட்ரி செய்கிறோம், இயேசுவோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம். இதோ ஜெயல் வந்து அவளும் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். அவள் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ரொம்ப குயிக்காக செயல்படுறாள், ரொம்ப தைரியமுள்ள பெண். அவள் ஒரு ஞானமுள்ள ஒரு பெண். அவள் வந்து சுறுசுறுப்பாக செயல்படும் பொழுது சாத்தான் அவள் காலில் அடியில் செத்து கிடக்கிறான். அவள் கால்களுக்கு இடையிலே அவன் செத்து கிடக்கிறான். அவளது பாராக் வருகிறான், இதோ நீர் தேடுகிற மனுஷனை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சமுக்கலத்தை அங்கே எடுத்து காமிக்கும் பொழுது அங்க வந்து சிசர் அங்க செத்து கிடக்கிறான். எந்த தெபரால் சொன்ன ப்ராபசி நிறைவேறிட்டு. ஹல்லேலூயா. ஒரு பெண் கையில ஒப்பு கொடுத்தார், என் கையில இல்ல, பெண் கையில ஒப்பு கொடு. கடைசியில சாத்தானே ஆண்டவர் ஒரு மனவாட்டியின் கையில ஒப்பு கொடுக்கிறார், பெண் கையில ஒப்பு கொடுக்கிறார், அந்த என்டைம் பிரைட் கையில ஒப்பு கொடுக்கிறார். சாத்தான் உங்களுக்கு முன்பாக தோல்வி அடைகிறார். He will be powerless before you. உங்க முன்பாக அவன் வந்து செயலந்து போகிறார். நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அதுக்கு ஒபே பண்ணுகிறோம். பின்பு என்ன சொன்னோம், தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செயல்படுகிறோம், அப்பொழுது சாத்தான் நமக்கு முன்பாக தோல்வி அடைகிறான். ஆமென். 15:20 15:20
வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின.
இதோ வானத்திலே யுத்தம், அங்க என்ன, they fought from heaven. வானத்திலிருந்து யுத்தம் வந்தது. அங்கிருந்து ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார், அவனுடைய ரதங்களை அங்க சிக்க வைக்கிறார், தப்பி போகாதபடி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இங்க யுத்தம் உண்டா, இந்த ஸ்டார்ஸ் இன் தி ஹோர்சஸ் ஃபாட் அகைன்ஸ்ட் சிசரா. சிசராக்கு விரோதமாக வானத்திலிருந்து யுத்தம் நடக்கிறது, நட்சத்திரங்கள் அங்க யுத்தத்தை பண்ணுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் மேல இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய தியோபனி பாடி அங்க இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது, நியூ பேர்த், மறுபடியும் இல்லை, மறுபடியும் பிறப்பது கிடையாது, நியூ பேர்த் அடையும் பொழுது, நீங்க நியூ பேர்த் அடையும் பொழுது லிங்க் டு யுவர் தியோபனி, உங்களுடைய தியோபனியோட லிங்க் பண்றீங்க. இந்த 10,000 பீப்புள் இருக்கிறாங்களா, இந்த 10,000 பீப்புளுக்கு அங்கே 10,000 தியோபனிஸ் இருக்கு, அவங்களுக்கு அங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. அதனால வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணின. ஹல்லேலூயா. நீங்க ஆபத்தில் இருக்கும் பொழுது தியோபனி வந்து உங்களை டெலிவர் பண்ணுகிறது. நீங்க சிக்கல்ல இருக்கும் பொழுது அது என்ன உங்களை விடுவிக்கிறது. நீங்க நியூ பேர்த் அடையும் பொழுது லிங்க் டு யுவர் தியோபனி, உங்களுடைய தியோபனி ஹெவன்ல இருக்கிறது, அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த சிறுவரில் ஒருவனுக்கும் நீங்க ஒன்றும் செய்யாதுங்க. இவருடைய தூதர்கள் வந்து என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். அதனால இவர்களுக்கு அங்க தூதர்கள் இருக்கிறார். நம்ம இங்க ஏஞ்சலிக்கு அங்க ஏஞ்சல்ஸ் அங்க இருக்கிறாங்க. ஏதோ அங்க வந்து பாராக்குக்காக இந்த ஸ்டார்ஸ், ஹெவன் ஸ்டார்ஸ், அங்க ஹெவன்ல இருக்க ஸ்டார்ஸ் அங்க யுத்தம் பண்ணினது. இவ்வளவு ஜெயல் காயில் கால இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லப்பட்ட வாக்குமடி என்னஞ்சா, அந்த இஸ்ரீ ஆனவள் என்றா சர்ப்பத்தின் தலையை அங்க நசுக்கி போட்டாள். ஆண்டவர் இஸ்ரீன் கையில அங்க ஒப்பு கொடுத்தார். பாருங்க என்ன ஒரு இது. மெகிதோவின் தண்ணீர்கள் அண்டையிலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். கைசோன் ஆற்றண்டையிலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். நியாய தீர்ப்பு அங்க சொல்லப்பட்டது. ரிவர் கைசன், ரிவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நியூ பேர்த் அடையும் பொழுது யூ லிங்க்டு வித் யுவர் தியோபனி, உங்களுக்காக அங்கே வானத்திலிருந்து யுத்தம் நடக்கிறது. நீங்க இங்க தகச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் வானத்திலிருந்து யுத்தம் பண்றார். யுத்தம் பண்ணி உங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். பாருங்க, நீங்க அவ்வளவு விசேஷித்த ஜனங்களா இருக்கிறீர்கள். நான் வந்து நெகட்டிவா பார்க்கும் பொழுது இந்த மேரேசினுடைய ஜனங்கள் வந்து அவங்க யுத்தம் உதவி செய்ய வரலன்னு சொல்லப்பட்டிருக்கு. 23 வசந்த வாசிக்கலாம்.
மேரேசை சபையுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபையுங்கள் என்று கர்த்தருடைய தூதரானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமா அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை.
மேரேசின் குடிகளை சபியுங்கள், அவள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பட்சத்துல வரல. சிசரா கால்நடையா ஓடிட்டு வர்றான். இவங்க அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க வந்து என்ன சொன்னால் பாராக்குக்கு ஆதரவாக செயல்படல, சிசராக்கு விரோதமா செயல்படல, கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க யுத்தத்துக்கு போகும்பொழுது இந்த 10,000 பீப்புள் நப்தலி செபுலோன்ல இருந்து போகும்பொழுது இந்த மேரேசின் குடிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால மேரேசின் குடிகளை சபியுங்கள். ஊழியத்தில் சிலர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, சிலர் கண்டும் காணாத போல போயிட்டு இருப்பாங்க. இந்த கடைசி கால ஊழியத்தில் நம்ம ஒரு பாற்றா இருக்க வேண்டும். அந்த மேரேசின் குடிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால அவங்களை சபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த என்டைன்மெண்ட் மினிஸ்ட்ரியில ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே நானும் அதில் ஒரு பாகமாக இருக்க வேண்டும். அந்த மேரேசின் குடிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல என்று அங்கனால அவங்களை சபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்க வந்து யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். 24 வசந்த வாசிக்கலாம்.
ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாக யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஜெயல் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவள். மேரேசின் குடிகள் சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஜெயல் வந்து பாராக்குக்காக செயல்படுகிறாள். இவங்க வந்து அந்த ஊழியத்துல ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. 25-26 வாசிக்கலாம்.
தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தால், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையை கொண்டு வந்து கொடுத்தால், தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து.
தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். அதுமே 26 வசனம்.
தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தால், அவன் நெற்றியிலே உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டான்.
பாருங்க, அவள் வந்து இடது கையில கூடார ஆணியை வச்சுக்கொண்டு வலது கையில சுத்தியை பிடித்து அடிக்கும் பொழுது என்ன சென்றால் அவன் அங்கே செத்து போனான். 27 வசனம்.
அவள் காலருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் காலருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான்.
இதை எங்கே விழுந்து மயங்கி கிடந்தானோ, தூங்கிட்டு இருந்தான், அங்கே அவன் வந்து செத்து கிடக்கிறான். இது எதுக்கு எழுதியிருக்குது? உங்களுக்காக எனக்காக தான். நம்ம லைஃப் தான் அங்கே கொண்டு எழுதி வச்சிருக்கிறார். அவங்க லைஃப்பை நம்ம பிரதிபலிக்கல, நம்ம லைஃப்பை தான் அவங்க ஷேடோவாக காமிக்கிறாங்க. உங்க லைஃப்பை கொண்டு கடைசியில் சாத்தானை நம்ம ஜெயிக்க போறோம். சாத்தான் நம்ம காலடியில் விழப்போகிறான். இதை ஆண்டவர் வந்து வச்சு மனசில் வச்சு தான் அந்த ஜெயலை கொண்டு வந்திருக்கிறார். ஜெயல உலகத்துல பிறக்க வச்சு அங்க வந்து ஒரு சிசரா யுத்தம் நடந்து நாம் இதுதான் ரியாலிட்டி தான் இதான் வந்து ஃபைனல் பாயிண்ட் ஆயிருக்கிறது. இதை வச்சுதான் அதை எழுதியிருக்கிறார். அதை வச்சு இது நடக்கல. இதை வச்சுதான் அது நடக்குது. நீங்க தான் ஆப்ஜெக்டா இருக்கிறீங்க. அது ஷேடோவா இருக்கிறது. நீங்க தான் ரியாலிட்டி. உங்க லைஃபை வச்சு தான் அந்த அந்த லைஃப் அங்க கொண்டு வந்திருக்கிறார். அதனால நம்ம என்ன வாசிக்கிறோம், எ உமன் இன் எபேசியன்ஸ், கடைசி காலத்துல இருந்து அந்த மனவாட்டி எங்க தோன்றி இருக்கிறாள். She will shortly bruise Satan under her feet. இத என்ன சீக்கிரத்திலே சாத்தான் வந்து நம்ம காலிலே விழப்போகிறார். Prophetic bride Deborah, இத வாரியர் பிரைடு, யுத்தம் செய்கிற அந்த பிரைடு வந்து ஜெயல். எங்க வீட்லயும் ஒரு ஜெயல் இருக்கிறா. இந்த பேரை வச்சுதான் அவளுக்கு ஜெயல்னு விட்டுருக்கு. பாருங்க, ஜெயல் வந்து என்ன சென்றால் கடைசி கால மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். புத்தியுள்ள பெண், சுறுசுறுப்பான பெண், ஆவிக்குரிய பெண். Prophecy is coming to pass. இதோ தீர்க்க தரிசனமானது அவள் வாழ்க்கையில் நிறைவேறுது. She is the one, the execution of the death blow to the oppressor. அந்த இவ்வளவு நாள் 20 வருஷமா ஒடுக்கிறவன் அந்த சாத்தானுக்கு டெத் ப்ளோ கொடுக்கிறார். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் நம்மளை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஒரே முடிவை அவனுக்கு முடிவை ஏற்படுத்திடு. அவனுக்கு டெத் ப்ளோ கொடுக்குற. பாருங்க, நீங்களும் நான் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆல்பா அண்ட் ஒமேகா பிரைட், தெபோரா அண்ட் ஜெயல், டூ மென், தெபோரா அண்ட் ஜெயல். ஹல்லேலூயா. கடைசியாக அவனை சொல்லிட்டு முடிக்க போகிறேன். இந்த சிசராவுடைய அம்மா என்ன சொல்கிறான்னு பாருங்க. 28 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன, அவருடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினால்.
இது என்ன, சிசரா வரல, எல்லா யுத்தத்திலையும் அவன் ஜெயத்தை தானே பெற்றான். இது வரைக்கும் அவன் ஜெயத்தை தானே பெற்றான். 2000 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கான். சொல்ல போனா 6000 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். சாத்தானின் ஏதனை அவன் உருவாக்கி இருக்கிறான். அதனால சிசரா இன்னும் ஏன் வரல, அவனுடைய ரதங்களுடைய ஓட்டம் ஏன் தாமதிக்குது, அதுதான் அங்க சிக்கி கிடக்க, சேத்துல சிக்கி கிடக்குதே. இவன் என்ன ஏன் லேட் ஆகுது அப்படின்னு தாய் ஜன்னல் வழியா பாக்குறான். மகன் இன்னும் வரலையே, மகன் இன்னும் வரலையே, மகன் அங்க செத்து கிடக்குறான். அவளுக்கு என்ன தெரிய போகுது? அவளுக்கு ப்ராபசியை பற்றி ஏதாவது தெரியுமா? அவளுக்கு தெபோராவை பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த பிரைடை பற்றி ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது. அதனால அவள் ரதம் ஏன் தாமதிக்குது? இந்த மதர் ஆஃப் சிஸ்டரா அவள் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஒருத்தி வந்து, ஒரு தாதி பெண் அங்க வந்து அவள் வந்து ஆன்சர் கொடுக்கிறா. என்ன சொல்லுகிறாள்?
அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதும் அன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு ரெண்டொரு பெண்களையும், சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும், கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையலாடைகளையும், கொள்ளையிட்டவர்கள் கழுத்துக்கு இருபுறம் பொருந்தும் சித்திர தையலுள்ள பலவர்ணமான ஆடையும் கொடுக்க வேண்டாமோ என்றால்.
சரி பாருங்க, என்னன்னா அவன் யுத்தத்துல தோல்வி அடையல. அவன் தோல்வி அடையவே மாட்டான். எப்பவுமே அவனுக்கு ஜெயந்தான். ஆனால் என்ன, அதனால என்ன, யுத்தத்தில் வந்து அதை கொள்ளையிட்டதை பங்கிடணும்ல. அதில் சில சித்திர தையலாடையை போடணும், பொண்ணை பங்கிடணும். அது மாத்திரமல்ல, சில இளம் பெண்களை அவங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அந்த பெண்களை அவங்க பங்கு போட்டுக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ஒரு பெண்களை பங்கிடணும்ல, இப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதுதான் சாத்தானிக்கு. சாத்தான் இப்படி தான் செய்வான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். நம்ம பொருள் அவன் திருட வருவான். இதோ நம்மளோடைய ஆசைகளை அவன் பிடுங்க வருவான். அவன் நம்மளை கொள்ளையடிக்க வருவான். இதான் பிசாசு. இதனால அவங்க பங்கு போடணும்ல, அதுதான் தான் லேட் ஆகுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். செமிராமிஸ் அண்ட் இஸ் சன் நிம்ராட். செமிராமிஸ் நிம்ராட், தாய்ஸ் செய் வழிபாடு. அதுதான் ஆதி அவன் 10 அதிகாரத்தில் ஆரம்பிச்சு உலகம் முழுசும் இன்னைக்கு தாய் செய் வழிபாடு. அதான் ரோமங்க தோலிக்க வழிபாடு. சாய் தாய் செய், தாயையும் மகனையும் கும்பிடுவது. அல்லங்க, தாய் செமிராமிஸுக்கு அடையாளமாக இந்த சிசராவின் தாய் இருக்கிறாள். இந்த நிம்ராத்துக்கு அடையாளமாக சிசரா இருக்கிறான், கிங் ஆஃப் பாபிலோன். அதே போல இன்னைக்கு வந்து அந்த செமிராமிஸ் யாருன்னா ரோமன் கத்தோலிக்க மார்க்கம், ரோமன் கத்தோலிக்கத்து மார்க்கத்தினுடைய குமாரன் வந்து லூசிபர் சாத்தான் ஆண்டி கிறிஸ்து த கத்தோலிக் சர்ச் அண்ட் ஹர் சன் லூசிபர். அந்த மதர் என்ன பண்ணுகிறாள் என்றால் மகன் இன்னும் லேட் ஆகிறானு பார்க்கிறா. த மதர் இஸ் லுக்கிங் அவுட் அண்ட் சி கான்ட் சீ ஹிம், அவனை காண முடியல, மகன் இன்னும் வரலையே. அவங்க எப்பொழுதுமே ஜெயத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க, கொள்ளை பொருளை தான் எதிர்பார்க்கிறாங்க. They are expecting the victory, coming in with all the spoils. கொள்ளை பொருளோடு கூட வருவான் என்று பார்க்கணும். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வந்து பெருசான மார்க்கம், எப்பவும் ஜெயந்தான், உலகத்தையே ஜெயிச்சிட்டாங்க. இதோ கொள்ளை பொருள் தான், அங்கே இருக்கிற பொருள் எங்கேயும் இல்லை, ஐஸ்வர்யம் எங்கேயும் இல்லை, உலகத்தினுடைய ஃபைனான்ஸை அவங்க தான் சரி பண்ண முடியும். ஐக்கிய நாட்டு சபை சரி பண்ண முடியாது, அமெரிக்கா கடலில் இருக்கிறது. அதனால என்ன செய்யறால் கொள்ளை பொருளால் நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெயத்தின் மேல ஜெயந்தான், ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது, தேபோரா வந்து தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்கிறா, ஜெயல் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவான்னு சொல்ல தீர்க்கதரிசனம் அவனுக்கு தெரியாது. அதே போல மணவாட்டி கடைசியில் ஜெயிப்பா, மணவாட்டி உலகத்தை ஆளுகை செய்வாங்க, கத்தோலிக்க மார்க்கம் எல்லா சோபனங்களும் அழிஞ்சு போகும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த சபைகள் வந்து அந்த சிசராவுடைய தாய் வந்து மகன் வருவான் வருவான்னு எதிர்பார்த்தது போல இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய முடிவு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கு அந்த முடிவு தெரியும். Hallelujah. They don't know the prophetic Deborah and the fearless warrior Barak. Barak பற்றியும் Deborah பற்றியும் தெரியாது, அந்த ஜெயல பற்றியும் தெரியாது. ஜெயல் கையில் அவள் அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான், அவன் செத்து கிடக்கிறான் என்று அவளுக்கு தெரியாது. பாருங்க கடைசியா முடிவு அதுதான். அதனால முடிவு என்ன செய்யறது என்றால் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உலகத்தை இன்னைக்கு ஸ்கொட்டர் சாத்தான் வந்து அவன் இல்லீகலா அவன் வந்து ஆதிக்க செலுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு நாளிலே கத்தர் என்ன செய்வார் என்றால் அந்த ஸ்கொட்டர் கையிலிருந்து, அந்த அப்ரஷர் நம்மளை கொடுமைப்படுத்துற கையிலிருந்து விடுவித்து நமக்கு இந்த உலகத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு செகண்ட் ஃபோல்ல இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு சபாரி செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஊழியமானது ஃபைனல் வாய்ஸா இருக்கிறது. ஹல்லேலூயா. ப்ரோபசி, நம்முடைய ப்ரோபசி நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற போகிறது. ஆமென். ப்ரோபசி பிகம் ஹிஸ்டரி இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. ஒரு ஷார்ட் பவர்ஃபுல் எக்ஸிகியூஷன், ரொம்ப வேகமா கொஞ்ச நேரத்தில் இந்த பிசாச வந்து சிசராவை ஒரு சில செகண்டுக்குள்ள சாவடிச்சான். ஒரு சில செகண்ட்ல அவங்க செத்து போனான். ரொம்ப நேரம் அவ கூட மல்யுத்தம் பண்ணல, அவன் கூட ரொம்ப நேரம் யுத்தம் பண்ணல, ஒரு சில செகண்டுக்குள்ளாக பவர்ஃபுல் எக்ஸிகியூஷன். ஹல்லேலூயா. சாத்தான் வந்து அங்கே விழுந்து போனான். கத்தர் என்ன செய்தார் என்றால் ஒரு பெண்ணுக்கு ஹானர் கொடுத்து விட்டார். கடைசியா வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்கல, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறார். Giving honor to the little group of church. ஆண்டவர் கடைசியில் ஒரு சின்ன சபைக்கு இந்த கடைசி கால மனவாட்டிக்கு ஹானர் கொடுத்துருந்தார். சாத்தான் அவங்க கையில் அவ கையில் ஒப்பு கொடுத்துருந்தார். இது ஆண்டவருடைய பிளான் ஆகிருக்கிறது, அவருடைய ப்ரோக்ராம் ஆகிருக்கிறது. ஹல்லேலூயா. A woman in a tent. அவ வந்து பேரிச்ச மரத்தின் கீழே இருக்கிற, இவ வந்து கூடாரத்தில் இருக்கிறா. நீங்க இன்னைக்கு கூடாரத்தில் இருக்கிறீங்க. எங்க இருக்கீங்க? கல்வாரி கூடாரத்தில் இருக்கிறீங்க. You are a woman in a tent. நம்ம சர்ச்சில் நம்ம டேபர்நெக்கில் இருக்கிறோம், நம்ம கூடாரத்தில் இருக்கிறோம், அந்த சிறிய அறைக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன விஷன் காண்கிறார், அந்த சிறிய அறைக்குள்ள போகும் பொழுது வெளியே வரும் பொழுது அவங்க முற்றிலும் அவங்க ஆரோக்கியமானவளா வர்றாங்க, புது சிருஷ்டியா வர்றாங்க. நம்ம இன்னைக்கு டென்த்ல வந்திருக்கிறோம். இந்த டென்த்ல வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம வெளியே போகும் பொழுது புது சிருஷ்டியா போறோம், நம்ம வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு போகிறோம். எ உமன் இன் அ டென்ட். கடைசியாக ஆண்டவர் வந்து யாருக்கு ஹானர் கொடுக்கிறார்? எ உமன் இன் அ டென்ட். நீங்க வந்து அந்த பெண்ணாக நீங்களும் நானே இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு கூடாரத்தில் வந்திருக்கிறோம், ஒரு மெசேஜ் கீழே வந்திருக்கிறோம். இதோ அந்த வந்து கூட நமக்கு வந்து சின்ன ஆயுதம், லிட்டில் வெப்பன்ஸ், கூடார ஆணியும் சுத்தியும் தான். அவன் இருப்பு ரதங்கள் இருக்கிறது, நம்மகிட்ட அதெல்லாம் இல்லை, கூடார ஆணியும் சுத்தியும் இருக்கிறது. இது நமக்கு ஆண்டவர் இந்த சிம்பிள் ட்ரூத் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். இந்த சிம்பிள் ட்ரூத் இந்த ரெவலேஷன் நமக்கு தந்திருக்கிறார். இதை நம்ம செயல்படுத்தும் பொழுது, ஆக்ட் அப்ஆன் த வேர்ட், நம்ம குயிக்கா செயல்படும் பொழுது சாத்தான் நம்முடைய காலடியில் விழுகிறான். நம்மள அவன் மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு அந்த ஹானர் கொடுக்கிறார். உமன் இன் அ டென்ட், நீங்களும் நான் அந்த பெண்ணாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையானது அது ஷேடோவாக இருக்கிறது. நீங்களும் நானும் ரியாலிட்டியாக இருக்கிறோம், நீங்களும் நானும் ஆப்ஜெக்டாக இருக்கிறோம். அதனால் தெப்போரா, ஜெயல் எல்லாமே ஒரு ஷேடோவாக இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிறது. பைபிள் பேட்டர்ன் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுது. நான் என்னுடைய பெயரை காண்கிறேன். எந்த காரியங்களும் சாத்தான் கொண்டு வருகிற எந்த காரியங்களும் என்னை ஜெயிக்க முடியாது. ஆனர் எனக்கு லிட்டில் வெப்பன் கொடுத்துருக்கிறார். ஐ ஆம் எ உமன் இன் த டென்ட். அவளுக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரியும். அவள் ஒரு புத்தியுள்ள பெண், அவ்வளோ பெரிய பலசாலியை ஒரு சில செகண்டுக்குள்ள அவள் ஜெயித்து விட்டாள். அவளுக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைத்தது, எவ்வளோ பெரிய ஹானர் கிடைத்தது. அதே போல தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் வந்து மகிமைப்படுத்த போகிறார். எவ்வளோ இந்த மெசேஜ் வந்து உங்களை எவ்வளோ இதாக மாற்றுகிறது, எவ்வளோ ஒரு விசேஷித்த சாணத்துக்கு கொண்டு செல்கிறது. கர்த்தாவே, அந்த கிரேஸை எனக்கு என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதே. அந்த கிரேஸை நான் இன்னும் அதிகமாய் பெற எனக்கு உதவி செய்யும் என்று நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். கரை தீரை மற்றும் நீங்கிடவே கத்த நம்மை கழுவிடுவார். கரை தீரை மற்றும் நீங்கிடவே கத்த நம்மை கழுவிடுவார். வருகையில் என்னை சேர்க்குவரை வழுவாமல் காத்து கொள்வாமல் காத்து கொள்வா. ஜெய கிறிஸ்து முன் சொல்லிரா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஜெயபால் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து எங்களுடைய பொசிஷன் என்ன, எங்களுடைய முடிவு என்ன, எங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் என்ன, எங்களை குறித்து உங்களுடைய ப்ரோக்ராம் என்ன, எதற்காக நீர் எங்களை உலகத்திலே கொண்டு என்பதை இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறேன். சாத்தானை ஜெயிப்பதற்காக கொண்டிருக்கு. நாங்கள் உலகத்திலே ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண ஆவிக்குரிய யுத்தம் செய்ய எங்களை வைத்திருக்கிறீர். முடிவிலே எங்களை மகிமையிலே எடுத்துக்கொள்வீர். எங்களுக்கு நீர் ஹானர் கொடுப்பீர், எங்களை நீர் மேன்மைப்படுத்துவீர். இந்த உலகத்திலையும் மேன்மைப்படுத்துவீர், அங்கேயும் எங்களை மேன்மைப்படுத்துவீர். எங்களை குறித்து உங்களுடைய சிந்தை ரொம்ப கிரேட்டாக இருக்கிறது. எங்களை குறித்து நீர் தாமே மேன்மையான நோக்கத்தை உடையவராயிருக்கிறீர். நீர் ஆண்டவரே சோ கிரேட்டாக இருக்கிறீர். எங்களுக்கு மிக பெரியவராயிருக்கிறீர். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறோம். எங்களுக்காக நீர் ரெடெம்ஷன் சம்பாதித்திருக்கிறீர். எங்களுக்காக ராஜ்யத்தை நீ தரப்போகிறீ. எங்களை நீ தாமே மேலான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போக போகிறீர். அதற்காக சோத்திரம். சாத்தான் எங்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைவானாக. அவனை எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவீராக. நாங்கள் அந்த ஒமேகா பிரைடா இருக்கிறோம், நாங்கள் அந்த ஜெயலா இருக்கிறோம். கடைசி காலத்தில் அவ்விதமான ஒரு மனவாட்டியை நீர் உடையவராயிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே அந்த 10,000 பீப்புளில் நாங்கள் ஒருத்தராயிருக்கோம். ஜெயம் எங்களுக்கு உண்டு, எங்களுக்கு தியோபனி இருக்கிறது, எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்கிறது, சாத்தானோடு யுத்தம் செய்கிறது, அவன் எங்களை மேற்கொள்ள முடியாது. அன்சீன் ஆர்மி எங்களுக்கு இருக்கிறது, காணக்கூடாத ஒரு சேனையை நீர் வைத்திருக்கிறீர், எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறீர். உங்களுடைய ப்ராபசி எங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய வேர்ட் ஆஃப் ப்ராபசி நிறைவேறுகிறது. சோதரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. முழங்கால் போயிட்டுருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி, எல்லார் மேலும் இறக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம், ஆமீன். ஸோ ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். பாடலில் 124, பாடலில் 124 முதல் 3 சரணங்கள். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே இவ்வளோ நேரம் நாங்கள் காத்திருந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். வானம் பூமி அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. உம்முடைய வார்த்தையை விசுவாசிப்பது எங்களுடைய பொறுப்பு, அதை நிறைவேற்றுவது உம்முடைய பொறுப்பு. நேரில் வார்த்தையை கேட்கிறவர்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நீ நிறைவேற்றுவீராக, ஜெயத்தை தருவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக. ஜெயல் இஸ்ரேலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். கர்த்தாவே, நீர்தாமே பைபிளில் எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறட்டும். ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தருவீராக. உலகத்தில் இருக்க எல்லா சோதனைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள். உம்முடைய வருகையின் நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். முழங்கால் போட்டுக்கிற சிறியோர் பெரியோர் அனைவரையும் ஆசீர்வதியும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன பிரேயரிக்வஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நீர் பதில் அளிப்பீராக. இப்பொழுதே இந்த வார்த்தையோடு சேர்ந்து அவங்களுடைய ஜபத்துக்கும் நீர் பதில் அளித்து ஆசீர்வதித்து அனுப்பிவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமென். கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக.